அன்பு மகனே, உலமாக்களுடைய சபையில் உட்கார்ந்து வா, கால் மடித்து உட்காரக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக்கோ என்று சொல்லக்கூடிய புத்திமதிய லுக்மான் ஹக்கீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தந்த மகனுக்கு சொல்லியிருக்கிறாங்க. எனவே எங்களுடைய குழந்தைகளையும் சிறு பிராயத்திலிருந்தே இந்த சபைகள் உட்கார பழக்குங்கோ என்று சொல்லி நான் சொன்ன சந்தர்ப்பத்தில் சில சகோதரர்கள் கேட்டார்கள், பாச பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. என்ன பிரச்சனை? பாச, லாங்குவேஜ் ப்ராப்ளம். அதிகமான இடங்களில், பள்ளிவாசல்களில் இருக்கக்கூடிய லெக்சர்ஸ், பயான், புத்துபாக்கள் எல்லாம் இதில் இருக்குது தமிழில். எங்களோட பிள்ளைகள் படித்திருக்கிறாங்க ஆங்கிலம், எங்களோட பிள்ளைகள் படித்திருக்கிறாங்க சிங்களம். எனவே இது விளங்குதில்லை, அதனால் அவங்க போய்கோட் பண்ணுறாங்க, அதனால் அவங்க வாராங்க இல்லைன்னு சொல்லி ஒரு அது ஒரு ரீசனபிளான ஒரு பதிலாக அவங்க அதை அவங்க எடுத்துக்கொண்டாலும் சரியாவுடைய கண்ணோட்டத்தில் அது ரீசனபிளான ஒரு பதில் அல்லது. ஏண்டா எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும், பாசை என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதன் விளங்கிக் கொள்றதுக்கு பேசுறது, ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ள பேசுறது, விளங்கிக் கொள்ள ஒரு விஷயத்தை செய்யறது அல்லது பேசுறது. சில கட்டங்களில் குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மக்களுக்கு அறிவு கற்பிப்பதற்காக வேண்டி, மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி நபிமார்கள் அனுப்பல்ல, சில கட்டங்களில் காகத்தையும் அல்லாஹ் அனுப்பிக்கிறான். இதை காகத்தை கொண்டும் அல்லாஹ் அறிவு கற்பித்திருக்கிறான். அதுக்கு சொல்றது பாடி லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ்? பாடி லாங்குவேஜ். மனிதன் மௌத்தானா கபரில் அடக்கோணம் என்ற அறிவை யார் கிட்ட தந்தது? குர்ஆன் சொல்றது. ஒரு மனிதன் மௌத்தானா எங்க அடக்கோணம்? சுடோணமா, பத்த வைக்கோணுமா, அல்லது அதை தூக்கி கடல்ல போடணுமா, என்ன செய்யணும்? உலகத்தில் நடந்த முதலாவது மௌத்தும் முதலாவது கொலையும் ஹாபில் என்பவரை காபில் என்பவர் கொலை செஞ்சார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹாபில் என்பவரை என்பவரை என்பவர் ஹாபில் என்பவரை கொலை செய்தார். கொலை செஞ்சிட்டு முழிக்கிறார், இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது? ஏன் இதுக்கு முந்து யாரும் மௌத்தாக இல்லை, இதுக்கு முந்து யாரும் செத்தில்லை, கொலை செய்யப்பட்டில்லை, என்ன செய்யணும் இப்ப? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ப தன்னுடைய சகோதரனுடைய உடம்ப பொடிய தூக்கி கழுத்துல போட்டு சுத்துறார் இப்ப இவர், என்ன செய்யறது தெரியாது. அல்லாஹ் சொல்றான், ஃபபஅஸல்லாஹு குராபன், அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பி வச்சான். ஒரு காகம் வந்துச்சுது, இன்னும் ஒரு காகம் செத்திக்குது, அந்த செத்த காகத்தை இந்த காகம் புதைச்சிச்சுது. இந்த மனிதர் இதை பார்த்து கொண்டே இருந்தாரு. அதுக்கு பிறகு சொன்னார், யாலை தனி அஜஸ்து அன் அகூன மிஸ்ல ஹாதல் குராப், இந்த காகத்துக்கு கொடுக்கப்பட்ட கல்வி அறிவாவது எனக்கு இருக்கக்கூடாதா? அதுக்கு பிறகுதான் அண்டையிலிருந்துதான் மனிதன் மௌத்தானா கபரு தோண்டி அடக்கூடும் என்ற சுண்ணத்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அங்க அந்த அறிவை படிக்கிறதுக்கு எந்த விதமான பாசையும் இருக்கல்ல. அவருக்கு காகத்துடைய பாச தெரியும், இவருக்கு மிருகத்துடைய பாச தெரியும் இல்லை, என்ன ஒன்றும் தெரியா, ஒன்றும் தெரியா. இதுக்கு பாடி லாங்குவேஜ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாங்க சொன்னாங்க, மக்களை கூப்பிடுங்கோ, மாஷா அல்லாஹ் எங்கட வேலையை நாங்க செய்வோம், அல்லாட வேலையை அல்லாஹ் செய்வான். நல்ல சபைகள்ல கொண்டு உட்கார வைங்க, பிள்ளைகளை கொண்டு உட்கார வைங்க. சப்ஜெக்ட் விளங்கினோ விளங்க இல்லையோ, விளங்க வைக்கிறது அல்லாஹ், நீங்கள் அல்ல. விளங்க வைக்கிறது அல்லாஹ், அது புரியும். புள்ள அழுகுது வீட்டுல, புள்ள அழுகுது, நாங்க சொல்லுவோம் புள்ள அழுகுது என்று சொல்லி உம்மண்ண சொல்லுவா, உம்மண்ண சொல்லுவா எதுக்கு அழுகுதுன்னு சொல்லுவா? தலைவலி கழுகுதா, வயிற்று வலி கழுகுதா, தூக்கம் இல்லாம அழுகுதா, வேறுவ அதன் காரணமா அழுகுதா, யார் சொல்லுவா? இது தாய்க்கு சொல்லேலும் புள்ளேட அழுக உண்டாகத்தான் இருக்கும், ஒரே சத்தம். இதை எந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருக்கும் காண இயலாது. அவர் செய்வார் ஒரே ஒரு வேலை, ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் கொடுத்து புள்ளைய தூக்கமாக்கிடுவார். புள்ள மயக்கத்தில் தூக்கம் இல்லை, அதுக்கு பேர் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் அல்ல, மயக்க குளிசை. அது மயக்கம், தூக்கம் அல்ல. தூக்கம் சும்மா காசு கொடுத்து வாங்கே தான். தூக்கம் அல்லாஹுடைய நியமத், தூக்கம் அல்லாஹுடைய நியமத். சும்மா வச்சா தூக்கம் போகணும் தலை. அது மருந்து குடிச்சா அது மயக்கம், தூக்கம் அல்ல, அது மஸ்டே மயக்கம். அதனால சிறார்களை என்ன மீடியம் படிச்சதாக்கல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சபைகள் வந்து உட்கார்ந்து உட்கார வைங்கோ, அந்த சபைக்கு பெய்யக்கூடிய ரஹ்மத் அருள் உங்களோட பிள்ளைகளையும் சேர்ந்து கொள்ளும். அதுக்கும் அந்த குழந்தைகளையும் அக்கமடேட் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்கட மஜ்லிஸ்களால் அழகுபடுத்திக் கொள்வோம். ரெண்டாவது ஒரு சப்ஜெக்ட் தான் பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் கவனிக்க வேண்டிய இரண்டாவது ஒரு முக்கியமான அம்சம். இன்றைக்கு உம்மத்தில் எல்லா பேத்தே தான் இது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஈமானு பிழுன் வசபுஊன ஷுஅபா. ஈமான் இருக்குது, இது 76 கிளைகளை கொண்ட ஒரு மரம். ஈமான் என்று சொன்னா வெறுமனே கலிமா சொல்லிட்டேன் என்றது மட்டுமல்ல, அதுல 73 மேற்பட்ட 70 கிளைகள் பிரான்சஸ் இருக்குது. சொன்னாங்க அலாஹா, அதுல ஆக உயர்ந்தது முதலாவது தலை என்று சொன்னா கலிமா, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்றது. கடைசி என்ன? இமாதத்துல் அதா அனித் தரீக், பாதையில் இருக்கக்கூடிய கல்லு முள்ளு அழுக்குகளை அகற்றுறது. வாகனத்துல போறோம், நாங்க ரோட்ல தூக்கி வீச மாட்டோம் வாழைப்பழத்தோல. வாகனத்துல போய் கொண்டிருக்கிறோம், தோலை கண்டா எடுத்து காருக்குள்ள வச்சு கொள்வோம், எடுத்து கார்ல வச்சு கொள்வோம். ரோட்ல போறோம், ஒரு வாழைப்பழ தோலை கண்டோம், பதுவா செய்யவனம் யாருக்கும், பதுவா செய்யவானம். போட்டவன் அறிவில்லாத போட்டிக்கிறான். இந்த நாட்டு மக்களுக்கு டிசிப்ளின் தெரியாது. இந்த நாட்டு மக்களுக்கு என்ன அழகு, இந்த நாட்டு அழக வைக்க தெரியாது. ஏசவானம் நாங்க நினைச்சோனம் அல்லாஹ் எனக்கு ஒரு அமல் செய்ய சந்தர்ப்பம் தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு அமல் செய்ய ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை எடுத்து வெளியே தூக்கி வீசுறது உனக்கு இபாதத். அப்படி ஒருத்தர் போட்டா தானே வா படிக்கலும். அப்ப சொல்லி போட்டு சொன்னாங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வல் ஹயா உஷுபத்து மினல் ஈமான், வெக்கம் இருக்குதே வெக்கம், இது ஈமான்ல ஒரு பெரிய ஒரு பகுதி. கலிமா தலம் தல, ரோட்டில் உள்ள முள்ளு கல்லு வாழைப்பழ தோல் அகற்றது அதனுடைய ஆக மொட்டம் கீழ்மட்டம். சொன்னாங்க ஆக பெரிய ஒரு போஷன் இருக்குது ஈமான்ல, என்ன வெக்கம் என்றது. ஒவ்வொரு வாப்பாவும் ஒவ்வொரு தாயும் தண்ட வெட்கத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். தண்ட வெட்கத்தை பாதுகாக்கிறது போல தண்ட குழந்தைகளுடைய வெட்கத்தையும் பாதுகாக்கணும். வெட்கம் இல்லைன்னு சொன்னா இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷஅத, உனக்கு வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லைன்னா உனக்கு எதையும் செய்யலும், எதையும் செய்யலும், வெட்கம் இல்ல. சுபஹானல்லாஹ், மேற்கத்திய உலகத்தில் வெட்கம் இல்லா பைத்தது, மேற்கத்திய உலகத்தில் வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லா பைத்தது. மிருகம் செய்யாத வேலையை மனிதன் ரோட்ல செய்யறான், மிருகம் கூட வெட்கப்படும், மிருகம் கூட கூச்சப்படும், மிருகம் கூட அந்த செயலை மறைத்து தான் செய்யும். ஆனா அந்த விஷயத்தை மனிதன் ரோட்ல செய்யறான். வெட்கம் என்றது இல்லா போனா நீங்க எந்த ரப்பின் மீது ஈமான் கொண்டாலும் கூட உங்களோட ஈமான் வேலை செய்யாது. உனக்கு வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை என்றிருந்தால் நினைச்சதெல்லாம் செய்யும். வெட்கத்தை பாதுகாக்கணும், வெட்கம் சிறு பிராயத்திலிருந்தே பாதுகாக்கப்பட வேண்டும், சின்ன பருவத்திலிருந்து. அதுக்குத்தான் சொல்லிக்குது, புள்ளைக்கு 7 பிரிச்சு படுக்க வைங்கோ. ரெண்டு பேரும் ஒன்றுக்கு படுக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒன்றுக்கு இருக்கிறாங்க, நானா தம்பி, கால போக்கில வெட்கம் இல்லா போயிட்டுரும். கால போக்கில நானுக்கு முன்னால தம்பி நேக்கத்தா இருப்பாரு, தம்பிக்கு முன்னால நானும் நேக்கத்தா இருப்பாரு. நாங்க பாக்கிறோம், இன்றைக்கு நாங்க பிரதர்ஸ், ஹாஸ்டல் லைஃப். இதனால தான் இஸ்லாம் சொல்லுது, இஸ்லாம் அதை வரவேற்கல. ஏன் காரணம்? வெட்கம் இல்லா பேசுறோம். நாங்க குளிக்கிறோமே கலாச்சாரம், என்ன கலாச்சாரம்? ஆற்றில பீச்சில் குளிச்சிருவோமே. இந்த கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. இது ஸ்விம் பூல்ல ஸ்விம் பண்ணேலும் ஷரியாவுடைய முறப்பிரகாரம். வெட்கம் இல்லா போனா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான கொண்டு எங்களை எத்தனையோ பாவங்கள் பாதுகாக்கிறது போல வெட்கமும் அமல பாவத்தை விட்டு பாதுகாக்கும். எனவே எங்கட வெட்கத்தை நாங்க பாதுகாக்கிறது போல எங்கட பிள்ளைகளுடைய வெட்கத்தையும் நாங்க பாதுகாக்கிறோம். எங்கள்கிட்ட வெட்கம் இருந்தால் குழந்தைகள்கிட்ட வெட்கம் தானாக பிறக்கும். எப்படி பிறக்கும்? தானாக பிறக்கும். அல்லாஹ் மீது ஆணையா சொல்லுவேன், சத்தியம் செய்து சொல்லுவேன், வாப்பா எந்த ஒரு மஹரம் இல்லாத அந்நிய பெண்ணோடையும் பேசுற பழக்கம் இல்லை என்றிருந்தால் அல்லாஹ் அப்படி அந்த மனைவரையும் ஆக்கி வைப்பானாக. எங்கட புள்ள யூனிவர்சிட்டியில கொழும்பு யூனிவர்சிட்டி அல்ல ஹார்வர்ட்ல படிச்சாலும் அந்த புள்ள ஒரு அந்நிய பொம்பளைய பார்த்து முகம் பார்த்து பேசாது, பேசலாம் பேசலாம். அந்த வெட்கம் என்றது பாதுகாக்கும். ஆனா இந்த வெட்கம் 25 வராது. ஆல்ரெடி பெய்தாச்சு, ஆல்ரெடி அந்த வெட்கம் பெய்தாச்சு. இந்த வெட்கம் எங்க பாதுகாக்கப்படணும் என்றா 7 வருஷத்திலிருந்தே இந்த வெட்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், புரொடெக்ட் பண்ணப்பட வேண்டும். அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, பிள்ளைகளை படிச்சு படுக்கையில பிரிச்சு படுக்க வைங்கோ. புள்ள 7 வயது இல்லை, இன்னொரு கட்டம் குர்ஆன் சொல்லுது. இன்னொரு கட்டத்தில் பாருங்க இந்த விஷயங்களை, ஷரியத் எவ்வளவு டீப் என்றதை பாருங்க. இஸ்லாம் சொல்லுது, உங்களோட மகனுக்கு உங்களோட புள்ளைக்கு பால் உணர்வு, பால் உணர்வுண்டா செக்ஸுவல் லைஃப் பத்தி கொஞ்சம் தெரிய வருகிறது. டீப்பா தெரிய கொஞ்சம் தெரியும், நெருப்புக்கும் தண்ணிக்கும் வித்தியாசம் தெரியும், கொஞ்சம் அவருக்கு விளங்குற மாதிரி இருக்குது. இந்த காலகட்டத்தை இந்த பருவத்தை உங்களோட புள்ள அடைஞ்சால் இஸ்லாம் சொல்லி தருகிறது, உங்களோட மகனுக்கு சொல்லுங்கோ, உங்களோட புள்ளைக்கு நீங்க படிச்சு கொடுங்கோ, மாப்பட உம்மட மாஸ்டர் பெட்ரூம் உள்ளுக்கு கதவை தட்டி அனுமதி வாங்காம வரக்கூடாது. எங்க யாட ரூமுக்கு, யாட ரூமுக்குங்க? மாப்ப உம்மட ரூம் உள்ளுக்கு வரையல. அது யாருக்கு? பாலிகான புள்ளக்கல்ல, 7 வயசுடைய புள்ளக்கல்ல. அந்த புள்ளக்கு வித்தியாசம் விளங்குது, அந்த புள்ளக்கு பால் உணர்வு பத்தி தெரியும், அந்த புள்ளக்கு குடும்ப வாழ்க்கையினுடைய ரகசியத்தை பத்தி கொஞ்சம் தெரியும். இந்த பருவத்தை அடைஞ்சா உங்களோட புள்ளைகளை நீங்க தடை செய்யுங்கோ. 3 நேரத்தில் வரக்கூடாது, சுபஹுடைய தொழுகைக்கு முன்னால, இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால, முஹருடைய தொழுகைக்கு முன்னால அல்லது பின்னால என்ற இந்த 3 நேரத்திலையும் நாங்க எங்கட பெட்ரூம்ல எங்கட கட்டில தூங்குவோம். ஏன் இஷாவுக்கு பிறகு தூக்கம், சுபஹுக்கு முன்னாலே தூங்கிக் கொண்டிருப்போம், முஹருக்கு முன்னால் அல்லது பின்னால நாங்க கைலுலா தூங்குவோம். குர்ஆன் சூரத்து 100ல இந்த 3 கட்டத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. யா அய்யுஹல்லதீனா ஆமனு ஃபல்யஸ்தஅதின் மின்கும் கமஸ்த், உங்கள்ட்ட அனுமதி கேட்டுக்கொள்ளட்டும், உங்களுடைய குழந்தைகள், உங்களோட வீட்டில் வேலை செய்யக்கூடிய சர்வன் கேர்ள், உங்களோட அடிமை பெண்கள், உங்களோட ரூமுளுக்கு சும்மா வரையலா, கதவை தட்டி அனுமதி எடுத்துக் கொண்டு வரணும். ஏன் காரணம்? வாப்பா ஒரு நாள் வாப்பவ காணக்கூடாத காட்சியில, காணக்கூடாத கோலத்தில் மகன் கண்டா வெக்கத்தில் கொஞ்சம் பெய்த்திடும். 2 முறை கண்டா இன்னும் பெய்த்திடும், 3 முறை கண்டா இன்னும் பெய்த்திடும். இதனாலதான் சொல்லி இஸ்லாம் வெக்கத்தை பாதுகாக்கிறதுக்குள்ள வழி வாப்பட பெட்ரூம் உள்ளுக்கும் புகையலா, சும்மா புகையலா, கனவை தட்டி எனக்குள்ளுக்கு வரலாமா என்று அனுமதி கேட்டுக்கொண்டுதான் புகோணம். வெக்கத்தை பாதுகாக்கணும். இந்த வெக்கத்தை பாதுகாத்தா பாவங்களை விட்டும் பிள்ளைகளை பாதுகாக்கணும். நலஞ்ச நாய்க்கு என்ன இல்ல, என்னங்க இல்ல சொல்லுமோபம்? கூதல் இல்லை, வெட்கம் இல்லாதவனுக்கு என்ன இல்ல, திரச்சினை இல்ல, அதம் இல்ல, வெட்கம் இல்லாட்டி அதம் இல்ல. வெட்கம் இல்லட்டி அதபில்ல. இன்னைக்கு எங்கட பிள்ளைகள் எப்படி தெரியுமா, மன்னிச்சு ஓப்பனா சொல்றேன், புள்ள படிக்கிற யூனிவர்சிட்டியில பிரெண்ட்ஸ் மாரெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, கேர்ள்ஸும் வந்திருக்கிறாங்க, பாய்ஸும் வந்திருக்கிறாங்க. இந்த வெட்கங்கட்ட வாப்பக்கு மகன் அறிமுகப்படுத்துறாரு, திஸ் இஸ் மிஸ்டர் மிஸ்ஸிஸ் சுபஹானல்லாஹ். இது என்ன, இது இவ பேரை சொல்லி ஊரை சொல்லி அறிமுகப்படுத்துற வாப்பா மாஷா அல்லாஹ் என்ற மகனுக்கு இவ்வளோ எல்லாம் லிங்கிக்கணும். இது நடக்கிற விஷயம், இது நடக்கிற விஷயம். மகள் கொடந்து கொடியம்மா அறிமுகப்படுத்துற இதெல்லாம் வேண்ட கிளாஸ்மேட் நல்லா அமைச்சுங்க. நீங்க நாங்க நீங்க போற ரோட்டிக்குதே, இந்த ரோட் பயங்கரமான ரோடு, இது பயங்கரமான ரோட். இந்த உம்மத்துல ஃபர்து ஐன், ஃபர்து ஐன் என்ன, பெண்களை படிச்ச வைக்காமிக்கிறதல்ல, பெண்களுக்கென்று சொல்லி நாங்க உருவாக்கி கொடுக்கிறது, மாகோல் உருவாக்கி கொடுக்கிறது, ஆண்களுக்கென்று சொல்லி மாகோல் உருவாக்கி கொடுக்கிறது. இது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. உம்மத்திட மதரசாக்கள் திறக்கிறது போல, மதரசாக்கள் ஆரம்பிக்கிறது போல, ஸ்கூல்ஸ் வரணும், மணி மேக் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரியா ஆக்க வாடம். சல்லி சம்பாதிங்க பிரச்சனை இல்ல, ஆனா ரீசனபிளா சம்பாதிங்க, ஸ்டாஃபுக்கு நல்ல சம்பளம் கொடுங்க. இன்னைக்கு முஸ்லீம் ஸ்கூல் எல்லாம் கொழும்புல ஃபெயில், இன்டர்நேஷனல் முஸ்லீம் ஸ்கூல்ஸ் எல்லாம் குறிப்பாக சொல்ல போன ஃபெயில், பேர் இஸ்லாம் என்ற பேர்ல. ஏன் பிரிபா காரணம் ஃபெயிலுக்கு, ஒரு காரணம் பேரண்ட்ஸ், இவங்க யாரும் ஃபீஸ் கட்டுறது இல்ல, இவங்க ஃபீஸ் எல்லாம் மாசக்கணக்கில் அரியஸ் இருக்கும், மாசக்கணக்கு அரியஸ். ரெண்டாவது நல்ல ஃபீஸும் இல்ல, சாதாரண ஃபீஸ். ஒருத்தர் சொன்னாரு, அவருடைய மகளை கொண்டேத்து ஒரு ஸ்கூல்ல போட்டிருந்தாரு, ஸ்கூல்ல போட்டா அவர் சொன்னாரு, ஒரு ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னுக்கால, 4 இயர்ஸ் முன்னுக்கால சொல்றாரு, நான் மாசம் 90,000 ரூபாய் கட்டுறேன், 90,000 ரூபீஸ் சொல்லி போட்டு சொன்னாரு, இது நான் கட்டுறது ரீசனபிள் தான், ஏன்னா என் பிரதரின்லோட மகள் போற ஸ்கூலுக்கு வந்து அவர் மாசத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் கட்டுறாரு. சரி, அப்படியா, இது வந்து பெரிய கிளாஸ் அல்ல, சாதாரண கிளாஸ். இப்ப ஒரு மாதிரி என்ன செஞ்சாருந்தா, இவர் அந்த பிள்ளைய ஒரு பிள்ளை இவர் ஒரு மாதிரியா ஜும்மாக்கள் கேட்டு பயானுகள் கேட்டு, இந்த என்வயர்மெண்ட் சரியில்லை, இந்த ஸ்கூலுடைய யூனிஃபார்ம் சரியில்லை, இந்த ஸ்கூலுடைய அட்டிடியூட் சரியில்லைன்னு சொல்லி பிள்ளைய கலட்டி எடுத்து ஒரு முஸ்லீம் ஸ்கூல்ல போட்டா, அவர் சொல்றாரு, ஹசரத் என்ன ஹசரத் சொல்றீங்க, டேர்ம் ஃபீ 10,000 ரூபா. டேர்ம் எத்தனை மாசம், 4 மாசம், 4 மாசத்தே 10,000 ரூபா. பேரண்ட்ஸ் கட்டுறதும் இல்ல, ஸ்கூல் எடுத்துக்கொண்டா ஓ லெவல் பாஸ் பண்ண பிள்ளையெல்லாம் டீச்சர்ஸ் மாறு, ஓ லெவல் பாஸ் பண்ணி வர பிள்ளையெல்லாம் டீச்சர்ஸ், இன்னைக்கு வார நாளைக்கு போற என்னமோ ஒரு டிரான்ஸ்போர்ட் பாயிண்ட் மாதிரி, ஹீத்ரோ ஏர்போர்ட் மாதிரி. முஸ்லீம் ஸ்கூலுடைய ஹாலாத்திலே நல்ல சம்பளம் கொடுங்க, நல்ல டீச்சர்ஸ் எடுங்க, நல்ல செய்ய பாருங்க, நம்பர்ஸ் கூட்டவானம், சும்மா ரோட்ல போராட்டம் ஸ்கூல் செய்ய வானம், எஜுகேஷனல் ஃபீல்ட்ல அதுல நல்லா படிச்சவங்க முன்னுக்கு வாங்க. இன்னைக்கு என்னண்டா, இது ஒரு நல்ல தொழில், நல்லா சம்பாதிக்கணும், ஜெனரேஷனுக்கே பிசினஸ். நாங்க சொல்றோம் கேட்வே ஸ்கூல இவர் இப்படி செஞ்சு போறாரு, அவர் இன்றைக்கு நேற்று பிரின்சிபல் அல்ல, அவர் இன்றைக்கு நேற்று ஸ்கூல் செஞ்சவர் அல்ல, அவருடைய லைஃப் முழுக்க ஸ்கூல் தான் அவரு. எனவே இது முஸ்லீம்களுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, பிரச்சனையை பேசலும் யாருக்கும், ஆனா சொல்யூஷன் யாரும் கொடுக்கிறாங்க இல்ல, சொல்யூஷன் யாரும் கொடுக்கிறாங்க இல்ல. எனவே இந்த விஷயத்தை கவடைங்கோ, இஹ்திலாத் ஆண் பெண் கலப்பிடம், கோ அட்வகேஷனல் சிஸ்டம், இது மிகவும் பயங்கரமானது, மிகவும் பயங்கரமானது. இந்த பயங்கரத்தை விளங்கித்தான் இன்றைக்கு யுனைடெட் ஸ்டேட்ல வந்துட்டு அமெரிக்காவில் வந்துட்டு பெண்களுக்கு என்று சொல்லியே தனி யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்ப பெண்களுக்கு 100% பெண்கள், ஆண்கள் வரையில் அங்க அவங்க சொல்றாங்க. இப்ப காரணம் சொல்றாங்க, இப்ப ஏன் அப்படி ஆரம்பிச்சோம், இதனுடைய தன்மை என்ன? நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க, நாங்க ஜிசி ஓ லெவல்ல எங்கட பிள்ளை எல்லாம் பாஸ் ஆகணும் என்று சொல்லி முழு பேரும் சரியான போக்கஸ் பண்றாங்க. அதுக்கு கிளாசஸ், அதுக்கு நல்ல டீச்சர்ஸ், அதுக்கு நல்ல நல்ல இப்படி எல்லாம் செய்யணும் என்று சொல்லி பெரிய திட்டங்களும் பெரிய பெரிய முயற்சி இருக்கிறாங்க. அல்லாஹ் கபூல் செய்யட்டும், உங்களோட முயற்சிக்குரிய கூலி எல்லாம் நசீவாக்கட்டும். ஆனா நான் சொல்றேன், ஜிசி ஓ லெவல் எக்ஸாம் உடைய ரிசல்ட்டை நீங்க நல்ல ரிசல்ட்டா பார்க்கணும்டா, இப்ப இருக்குது மதரசாக்கள், கொஞ்சம் பேச்சு மதரசாக்கள் பாருங்க பார்ப்போம். ஜிசி ஓ லெவல் ஸ்டிப் பண்ணக்கூடிய பிள்ளை ரிசல்ட் பாருங்க பார்ப்போம். மிச்சம் தூரம் போகவானம் கிரல பண்ணி போங்கோ குல்லியத்திமாம் சாஃபின்னு மதரசா ஒண்டிக்குது. ஒட்டுமொத்தமா பார்த்தா சின்ன மதரசா, அங்க கிழமைக்கு ஒரு நாள் தான் அட்வான்ஸ் லெவல் ஜிசி ஓ லெவலுக்குரிய கிளாஸ் நடக்கும். கிழமைக்கு ஒரு நாள், செவ்வாய்க்கிழமை ஒரு நாளைக்கு 3 hours, எத்தனை அவர் செவ்வாய்க்கிழமை எவ்ரி டியூஸ்டே ஒரு கிழமைக்கு 3 hours எக்ஸாம் ஜிசி ஓ லெவலுக்கான கிளாசஸ் நடக்கும். படிப்பூற்ற யார் தெரியுமா? ராயல்ல படிச்சு கொடுக்குற டீச்சர்ஸ் மாற இல்ல, இந்த தேவடகுடில என்ன என்ன ஸ்கூல் ஹைராத்தா, அங்க உள்ள ஜிசி ஓ லெவல் படிச்சு கொடுக்கிற ஸ்டாஃப் தான் இங்க வராங்க. அவங்களும் ஒரு தியாகம் செய்யறாங்க, மாஷால்லா வந்து படிப்புட்றாங்க. ரிசல்ட் எடுத்து பார்த்தா சொன்னா கிழமைக்கு ஒரு நாள் படிச்சு, கிழமைக்கு ஒரு நாள் படிச்சு, அதுக்கு 3 hours படிச்சு அந்த பிள்ளைகள் ரிசல்ட் பார்த்தா அந்த ஸ்கூல் ரிசல்ட் விட இந்த பிள்ளைகள் ரிசல்ட் எத்தனையோ மடங்கு மேல. ஏன் காரணம்? மவன் ஜிசி ஓ லெவல் தான் போறாரு, அவருடைய கையில புஸ்தகம் இருக்குது, ஆனா தலையில இருக்குது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி, தலையில பாய் ஃப்ரெண்ட்ஸ், தலையில கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், தலையில சினிமா, தலையில ஐபிஎல், தலையில வேர்ல்ட் கப், தலையில ரக மேட்ச், தலையில எத்தனையோ இருக்குது பாப்பா. எல்லாத்தையும் அவர் முடிச்சுட்டு தான் கடைசியா தான் ஜிசி ஓ லெவல் செய்யணும். எனவே தான் நான் சொல்றேன், குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு, செல்வங்களுக்கு, வாலிபர்களுக்கு நல்ல என்வயரன்மெண்ட் உருவாக்கி கொடுங்கோ. நீங்க வாங்கலும்டா, கொஞ்சம் பேச்சு பாருங்க மதரசாக்கள், இலங்கையில மதரசாக்கள் இருக்குது, அக்குர்நேல ரஹ்மானியா இருக்குது, அக்குர்நேல மீசானியா இருக்குது, இதே போல கண்டியில பல மதரசாக்கள் இருக்குது. பேச்சு பாருங்க, ஜிசி ஓ லெவல் பிள்ளைகள் ஷிப் பண்றாங்க, உங்களோட எப்படி சிஸ்டம், எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்க, பிள்ளைகளுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது, சுபஹானல்லாஹ் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, ரொம்ப ஆச்சரியம். ஏண்டா ஃபோக்கஸ் பண்ணினா பிள்ளைகள் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு இருந்தால் எங்களுக்கு மிச்சம் வேலை பிள்ளைகளை கொண்டு சாதிக்க, இது மிக முக்கியமான சப்ஜெக்ட். எனவே கோஆர்டினேஷன் வெட்கம் என்று சொல்லக்கூடிய பாதுகாக்கிறதுக்குரிய என்வயரன்மெண்ட் உருவாக்கி கொடுக்க பாருங்க. இது இல்லைன்னு சொன்னா நாங்க எங்க பிள்ளைகளை லாஸ் பண்ண வேண்டிய கட்டம் உருவாகும். இது ஒன்று. அடுத்த இன்றைக்குள்ள சப்ஜெக்ட் என்னண்டா, இன்றைக்கு நான் 4 தலையங்கம் இருக்குது பேசுறதுக்கு. ஒன்று, பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கக்குள்ள எப்படி கொடுக்கணும், ஹதியா கொடுக்கறீங்க, கிஃப்ட் கொடுக்கறீங்க, காணி கொடுக்கறீங்க, வீடு கட்டி கொடுக்கறீங்க, கல்யாணத்துடைய கட்டத்தில் அதை கொடுக்கறீங்க, இதை கொடுக்கறீங்க கிஃப்ட். இன்னும் ஒன்றுக்கு 2வது தலையங்கம் வந்துட்டு, ஒரு மகன் மகண்ட காசியும் வாப்பக்கும் உள்ள உறவு என்ன, மகண்ட சம்ப காசி நல்ல காசி, வாப்பக்கு அந்த காசியில் என்ன ரைட்ஸ், வாப்ப மகண்ட காசியில வாப்பக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, இஸ்லாம் அதை பத்தி பேசிக்க, வாப்பட சல்லிய மகன் மகண்ட சல்லிய வாப்ப எப்படி மேனேஜ் பண்ணேனும், எப்படி எப்படி அனுபவிக்கலும், இதை பற்றியும் குர்ஆன் ஹதீஸ் பேசிக்குது. 3வது, குழந்தைகளுடைய கல்யாணத்தில் வாப்ப உம்மட ரைட்ஸ் என்ன, மகண்ட கல்யாணம் மகள்ட கல்யாணம், வாப்ப உம்மா என்ன இடத்திலிருந்து ரோல் விளையாடணும், என்ன பிளே பண்ணணும், எந்த இடத்தில் அவங்க அம்பியாவாக இருக்கணும், எந்த இடத்தில் அவங்க பேட்ஸ்மேனாக இருக்கணும் என்றதெல்லாம் 3வது தலையங்கத்தில். 4வது தலையங்கம், சரி வாப்பா உம்மா ஏண்டே உங்களோட வாப்பா உம்மா அல்லாஹ் அவர்களுக்கு ரஹமத்து செய்வானாக, தப்பி தவறி ஒரு நாளும் வாப்பா உம்மா அப்படி செய்ய மாட்டாங்க, தப்பி தவறி அல்லாவுக்கு மாத்தமான ஒன்றை செய்யும்படியாக உங்களை பணித்தால் நீங்க எப்படி கட்டுப்படணும்? எத்தனையோ பெண்கள் கேட்கிறாங்க, நான் ஃபேஸ் கவர் பண்ணியிருக்கிறேன், மதரசாவுக்கு போனேன், ஆலிமாவாகிட்டேன், ஃபேஸ் கவர் பண்ணியிருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்ப கல்யாணம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, வாப்பா உம்மா சகோதரர்கள் எல்லாரும் சொல்றாங்க ஃபேஸ் கவரை கலட்டு. இப்ப நான் ஃபேஸ் கவரை கலட்டுறதா வாப்பாக்குமா கட்டுப்படுறதா? கிழக்கு மாகாணத்துடைய குழந்தைகள் கொழும்பு யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, உங்களோட நிக்காஹுடைய பயாண்ட சீடியை கேட்டோம் ஹசரத், நல்ல விஷயம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை பத்தி தான் பேச வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்றாங்க. கடைசியாக ஒத்தர் சொன்னாரு, ஆவேசத்தில் அவருக்கு பேசிக்கலோ மேல சரியான ஆத்திரம், அவர் சொன்னாரு, எங்களோட உம்மா வாப்பட அடாவடித்தனத்துக்கு நாங்க கட்டுப்படுறதா அல்லது மகர் கொடுத்து கல்யாணம் முடிக்கிறதா? சில கட்டங்கள்ல மகன் விருப்பம், எதையுமே வாங்க மாட்டேன், வாய் தொடர்ந்து கேட்கவும் மாட்டேன், ஒன்றிக்கிறது கேட்கிறது வாயால, இன்னும் ஒன்றிக்கிறது பாடி லாங்குவேஜ், தாகம் சொல்லி கொடுத்த மாதிரி பாடி லாங்குவேஜ். நீங்க கொடுக்கறதெல்லாம் உங்களோட மகளே கொடுத்துருங்க, நீங்க கொடுக்கறதெல்லாம் உங்களோட மகளே கொடுத்துருங்க. இல்ல அப்படியும் சொல்லவானம், அப்படியும் சொல்லவானம், சொத்து உள்ளடத்தில் போய் நிக்காக செய்யவும் வானம், பணமும் பணமும் சேர்ந்தா என்ன சொல்லுமாமும், சல்லியும் சல்லியும் சேர்ந்தா என்ன நடக்கும் சொல்லலே பாப்பா, சல்லியும் சல்லியும் சேர்ந்தா என்ன நடக்கும்? இந்த பக்கத்தில் நெருவு பத்துது, இங்கே நெருவு பத்துது, பத்தி பத்தி வந்து ரெண்டு வளர்த்து ஜங்ஷன்ல சேருது, இப்ப என்ன ஆகும்? நெருப்பு நூறும் இப்ப ஏன் அங்கே பத்தி முடிஞ்சு இங்கே பத்தி முடிஞ்சு என்ன செய்யும்? எங்கேயும் காட்டுங்க பார்ப்போம், ரெண்டு சல்லிக்கார குடும்பம் சேர்ந்து மாஷாஅல்லாஹ் கல்யாணத்துக்கு போற டெவலப் ஆயிக்கிறாங்க சொல்லி, இந்த பக்கமும் சல்லி இந்த பக்கமும் சல்லி, அங்க சல்லி வளராது, இது அல்லாஹ் எக்கானமியை வளர்க்கிற சிஸ்டம் அல்ல, இது அல்லாஹ் எக்கானமியை வளர்க்கிற சிஸ்டமாக இது உருவாக்கல்ல. அல்லாஹ் சொல்றான் எக்கானமி வளர்க்கிறதுக்குரிய சிஸ்டம் என்ன தெரியுமா? நீ பைத்து ஒரு ஏழைய கல்யாணம் முடிச்சுக்கோ, فانكحوا الايام منكم والصالحين من عبادكم ان يكونوا فقراء فسوف يغنيهم الله. இந்த பக்கம் சல்லி இந்த பக்கம் சல்லி, உங்களோட மனைவிக்கும் சல்லிக்குது உங்களுக்கு சல்லிக்குது, நீங்க பைத்து மெக்டோனாஸ்ல பைத்து அவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தா சொல்லுவா, இதெல்லாம் நான் சின்ன காலத்திலிருந்தே என் வாப்ப வாங்கி தந்திருக்கேன், எனக்கு முதலாவது போல நீங்க அவுட், நீங்க நினைச்ச என்னமோ கூட்டி கூட போறேன்னு சொல்லி. அப்ப அவ முதலாவதே நன்றி கட்ட தரத்தை காட்டிட்டான். இரண்டாவது பாத்தீங்கன்னா நல்ல உடுப்பு வாங்கி கொடுப்போம், நல்ல உடுப்பு வாங்கி கொடுப்போம். அங்க போன அவ சொல்றா, இல்ல நான் இதுக்கு சின்ன காலத்துல இங்க வாரத்தான் பழக்கம் எனக்கு, நான் தனியா டிரைவரோட வாங்கிட்டு பேத்திருதுல, யாரு சொல்ற? இல்ல உங்களோட மனைவி கொண்டு தெரியா, சாதாரண ஒரு ஏழை புள்ள, ஏழன்றதுக்காக வேண்டி குடிசையில வைத்து முடிக்கவும் வேணும், உங்களுக்கு உங்களை விட கொஞ்சம் தரத்துல குறையணும். நீங்க என்ன செஞ்சீங்க அவக்கு? மாஷா அல்லாஹ் அவ கூடி கொடுப்பை உடுப்பு வாங்கி கொடுத்தீங்க, அதை பார்த்து புகழுவா, உள்ளத்தால சந்தோஷப்படுவா, உள்ளத்தால் அல்லாவுக்கு துவா செய்வா, உள்ளத்தால பேரண்ட்ஸுக்கு அவன் துவா செய்வா. இன்றைக்கு நடந்தது தெரியுமா? சுபஹானல்லாஹ், இது நான் சும்மா சொல்ல இல்ல, நான் இது அனுபவப்பட்டு சொல்றேன் உங்களுக்கு, அனுபவம் நான் பட்ட அனுபவம் அல்ல, மக்களை கூப்பிட்டு வச்சு பேசி கேட்டு மக்கள் அவங்க சொல்ற கமெண்ட்ஸ் வச்சு அவங்களுக்கு சொல்றது. ஒரு ஒரு பெண் சொல்றா கவுன்சிலிங் செய்யக்குள்ள, என்ன சொல்ற, இவர் பெரிசா எனக்கு செலவழிச்ச செலவழிச்சன்னு சொல்றாரு, என்னமோ நான் சல்லிய இவர்த்த வந்துதான் கண்டது போலன்றாரு. யாரு சொல்றாரு? வயிற்று சொல்ற, நான் சல்லிய இவர்த்த வந்துதான் கண்டது போலன்னு சொல்றாரு. என் வாப்பா எனக்கு பாக்கெட் மணியா மாசம் 25,000 தருவாரு. யாரு சொல்ற? எங்க வீட்டுல 24 hours டிரைவர் எப்பயும் இருப்பார். நாங்க தேவைண்டா ஏறி வாகனத்துல பேச்சிருவோம். நாங்க கொழும்புல தின்னாத கடை ஒன்று இல்ல. எங்களுக்கு எல்லா ரெஸ்டாரண்டும் தெரியும். யாரு சொல்ற இது? யார வச்சுக்கொண்டு? கணவனை வச்சுக்கொண்டு மனைவி பேசுற பேச்சு இதெல்லாம் எப்படி இங்க செலுவோம்? உங்களோட செலவழிக்கிற செலவுக்கு ஒரு வெளிவண்டு வேணும்டா, உங்களை விட தரத்துல குறைஞ்சாக்கல நிக்கா செஞ்சுக்கோங்க. தலைவலி குறையும், நன்றி செலுத்துவாங்க, சுக்குரு செய்வாங்க, நீங்க அடிமையாக இருக்க மாட்டீங்க, நீங்க எப்பயும் ஜவானாக இருப்பீங்க, நீங்க எப்பயும் ஆட்சி செய்வீங்க, நீங்க ஆட்சி செய்வீங்க, நீங்க சொல்றதவ கேட்பா. இது குர்ஆன் இஸ்லாம் டீச் பண்ணி தார அழகான முறை, இது அழகான முறை. எனவே இந்த நாலு தலையங்கத்தில் பேசிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபிக் செய்யட்டும். முதலாவது ஒரு விஷயம் ஞாபகம், பிள்ளைகளுக்கு ரெண்டு வகையான செலவு இருக்குது. ஒன்று இருக்குது நஃபகா. நஃபகா என்று சொன்னா பிள்ளைகளுக்கு நாளாந்த செலவு. இதுல ஒரு நாளும் சமத்துவம் பேண முடியாது. பேணலுமா? நாலு பிள்ளை இருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு மகனுக்கு காய்ச்சல், என்ன சொன்ன இப்ப நாலு பேருக்கு மருந்து இருக்கு, மருந்து இருக்கணும் தானே? ஒருத்தருக்கு தான் மருந்து இருக்கணும். அவருக்கு டாக்டர் பீ 1,000 ரூபாய் கட்டிக்கிறேன், மருந்துக்கு 1,200 ரூபாய். எனவே மத்தாக்களுடைய அக்கவுண்ட்ஸ்ல 1,200 ரூபாய் போட தேவையில்லை. அதுக்கு என்ன சொல்றது? இது நாலாந்த செலவு, நாலாந்த செலவு. மூத்த மகனுக்கும் ஷூ வாங்கணும், கடைசி மகனுக்கும் ஷூ வாங்கணும். மூத்த மகன் ஷூட சைஸ் வந்து 9, கடைசி மகன் ஷூட சைஸ் வந்து 2, அவருடைய ஷூ 300 ரூபாய், இவருடைய ஷூ 1,000 ரூபாய். அங்க டிஃபரன்ஸ் கட்ட தேவையில்லைங்க. இதுக்கு சொல்றது நாலாந்த செலவு, நஃபகா. சாப்பாடு, உடுப்பு, மருந்து, டிரான்ஸ்போர்ட், அவங்களுக்கு கொடுக்கிற இருப்பிடம், இதுல ஏற்றத்தாழ்வு வரத்தான் செய்யும். இது செலவழிக்கிறீங்க, இந்த செலவுல வரக்கூடிய வித்தியாசத்துல நீங்க குத்தம் பிடிக்கப்பட மாட்டீங்க. மூத்த மகள கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க, கல்யாணம் முடிச்சு கொடுக்கக்குள்ள நீங்க அவக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறீங்க. ஒரு ரூம் செட் உண்டு, ஒரு ரூம் செட். மூத்த மகள் கல்யாணம் நடந்துச்சு 2000ல் ஒரு பெட்ரூம் செட் வாங்கினீங்க, மாஷா அல்லாஹ். வீண் விரயம் செய்யவும் இல்லை, கஞ்சத்தனம் செய்யவும் இல்லை. வீண் விரயம் செய்யவும் இல்லை, கஞ்சத்தனம் செய்யவும் இல்லை. நடுநிலைய கஞ்சத்தனம் செய்யவும் வானம், வீண் விரயம் செய்யவும் வானம். வாங்கி கொடுத்தீங்க மாஷா அல்லாஹ். அண்ட பில் வந்து 80,000 ரூபாய் 2000ல், அதனுடைய பில் 80,000 ரூபாய். சரி வச்சுக்கோமே, 2,00,000 ரூபாய் பிரச்சனை இல்லை. பில் 2,00,000 ரூபாய். இப்ப 2010ல் இரண்டாவது மகள்ட கல்யாணம் நடக்க போகுது. இப்ப நீங்க ஒரு பெட்ரூம் செட் வாங்குறதா, 2,00,000 ரூபாய்க்கு வாங்குறதா? இப்ப பெட்ரூம் செட் வாங்குறதா, 2,00,000 ரூபாய்க்கு வாங்குறதா? என் அண்டைக்கு செலவழிச்ச 2,00,000 ரூபாய். ஆனா அண்டைக்கு பெட்ரூம் செட் 2,00,000 ரூபாய்க்கு வாங்கின பெட்ரூம் செட் இன்றைக்கு நிச்சயமாக 3,00,000 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். இப்ப என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட கட்டத்தில் வலிவு பார்க்கறது இல்ல, பொருளைத்தான் பார்ப்போம். எதை பார்ப்போம்? பொருளைத்தான் பார்ப்போம். மூத்த மகளுக்கு 25 பவுனுக்கு நகை போட்டீங்க, நகை போடக்குள்ள விலை வந்துட்டு அன்றைக்கு நகை வந்துட்டு தங்கம் வந்துட்டு 15,000 ரூபாய், இன்றைக்கு தங்கம் 40,000 ரூபாய். இப்ப நாங்க பார்ப்போம், எதை பார்ப்போம்? ஆனால் 10 பவுன் போட்டிருந்தால் இவக்கும் 10 பவுன் தான் போடுவோம். மருமகன் சொல்றார் அண்டைக்கு மாமா போடக்குள்ள விலைவலோ 15,000 ரூபாய், இன்றைக்கு விலை 45,000 ரூபாய் சொல்லி மருமகன் டிமாண்ட் பண்ணினா மருமகன் சொல்லுங்க, தங்கத்தை தாங்க, புதுசா பழச நான் புதுசு வாங்கி தரேன் சொல்லு. விலைஜோசியம் புதிய தங்கத்துடைய விலை கூடின மாதிரி பழைய தங்கமும் விலை கூடிக்கும். அது போக குழந்தைகளுக்கு காணி, சொத்து, பூமி இதெல்லாம் கொடுக்கிறீங்கன்னு சொன்னால் தாயம் இதுல என்ன வரணும்? சமத்துவம் இருக்கணும். பொறுமதியில சமத்துவம் இருக்க வேண்டும். பொறுமதியில பொருள் பத்தே ஒரே கற்கா நீ கொழும்புல கொடுத்தீங்க, அதே ஒரே கரை கொண்டு குன்னாக கொடுத்த பிடிக்கும். பொறுமதியில ஈக்குவல், ஈக்குவல் பொறுமதியில ஈக்குவல். ஹதியா கொடுக்கக்குள்ள என்ன செய்வோம்? ஹதீஸ்ல வந்திருக்குது, புகாரில முஸ்லிம்ல சஹிஹா சித்தாவுடைய எல்லா கிரந்தத்திலும் இருக்குது. ஹஜ்ரத் பஷீர் இப்னு உமான் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்ன வாப்பா எனக்கு ஒரு ஈச்சப்பழ தோட்டத்தை ஹதியா தந்தாரு. ஈச்சப்பழ தோட்டம், சுபஹானல்லாஹ், நாங்க கொடுக்கிறது போல ஸ்டேட்டை கொடுத்தோம், கடையை கொடுத்தோம், இதே போல என்ன வாப்பா எனக்கு ஒரு ஈச்சப்பழ தோட்டம் தந்தாரு. தந்த உடனே என் உம்மா சொல்லிட்டா, இதை பயிற்சி நபீட்ட கேட்டுட்டு வாங்கோ, இது கூடுமா கூடாதா என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அனுமதித்தா தான் நான் இதுக்கு உடன்படுவேன். யார் சொல்றா இது? யார் சொல்றா? மனைவி, நுஃமானுடைய உம்மா, பஷீர் ரழியல்லாஹுடைய மனைவி சொல்றா, நான் உடன்படுவேன் இதுக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்பட வேண்டும். قال بشير اني نحلت ابني هذا غلاما كان لي. قال صلى الله عليه وسلم நபி ரவை கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் கொடுத்திருக்கிறேன் சரியானு சொல்லி. முதலாவது கேள்வி கேட்டாங்க, அக்குல்லி வலதின் அக்குல்லி வலதிக்க நஹல்த மிஸ்ல ஹாதா, இதே போல ஓண்ட மீதமுள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் ஈச்சப்பழ தோட்டங்களை கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, திருப்பி கேட்கிறது சக்தி எடுத்துட்டு நாய் போய் அந்த சக்தியை சாப்பிடுறது போல என்று சொன்னாங்க. ஆனா அந்த சட்டம் வாப்பா புள்ளக்கி கொடுத்த ஹதியாவுல அப்ளையாக மாட்டாரு. திருப்பி எடுங்க பயிற்சி, கொடுக்கோணம் எல்லாருக்கும் ஈக்குவலாக, நீங்க வாழக்கூடிய காலத்தில், நீங்க ஜீவிய காலத்தில் ஹதியா கொடுப்பதாக இருந்தால் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சரிசமமாக கொடுங்கோ, கிஃப்ட் சரிசமமாக ஹதியா கொடுங்கோ, வித்தியாசப்படுத்தேலாது. ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளைக்கு வித்தியாசம் இல்லை, இதே போல மூத்த புள்ள இளைய புள்ள வித்தியாசம் இல்லை, எல்லாரையும் சரிசமமாக ஒரே கண் கொண்டு பார்க்க வேண்டும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபிய பார்த்து கேட்டாங்க ஒரு கேள்வி, அலைஸ யஸ்ருக ஐயகூடு இலைக ஃபில் பிர் சவான், உன் எல்லா பிள்ளைகளும் உன்னோட ஒரே மாதிரி நடந்து கொள்ளணும் என்று நீ விருப்பப்படவில்லையான்னு கேட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் என்ன? மூத்த மகனும் இளைய மகனும், மூத்த மகளும் இளைய மகளும், எல்லாரும் என்ன ஒரே மாதிரி பார்க்கணும் என்றது தானே எல்லாருடைய விருப்பம். சொன்னாங்க, அதே போல நீ எல்லா பிள்ளைகளையும் ஒரே கண் கொண்டு பார்ப்பாயாக, எல்லாருக்கும் ஒரே மாதிரி, வித்தியாசப்படுத்த வேண்டாம். ஆனா உலமாக்கள், சமகாலத்துடைய உலமாக்கள் சில கட்டங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஒரு புள்ள பிறந்திருக்கிறாரே, அவர் கொஞ்சம் சிக், அவர் கொஞ்சம் பலகீனமானவர், அவருக்கு செல்ஃபாக அவருடைய ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்ணிக்கொள்ளேலா, அவருக்கு ஒரு ரெண்ட் இன்கம் தேவைப்படுகிறது, அவரே மிச்சம் நான், அவர் வந்துட்டு குறப்பாடு உள்ளவராக இருக்கிறார், பொறப்பிலே குறையோட பிறந்திருக்கிறாரு, அப்படிப்பட்ட கட்டத்தில் ஹதியாக்கள் கொடுக்கும் பொழுது, கிஃப்ட் கொடுக்கும் பொழுது, அவங்களோட தேவையை வச்சு, அவங்களோட எதிர்காலத்தை வச்சு கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாம் என்று சொல்லி உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல உலமாக்களை அணுகி நிலைமைகளை சொல்லி பத்துவாக்கள் மசாயில்களை கேட்டுக்கோங்க. அது போக எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கணும், வித்தியாசப்படுத்தாது. இதுல எல்லாருக்கு மத்தியிலே, யாருக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இல்ல, எல்லாரும் சொல்றாங்க சமமா கொடுத்துருக்கும். சரி, இந்த ஹதீஸ்ல ஒரு நுக்தா இருக்குது, என்ன தெரியுமா? மனைவி நல்லவளாக இருந்தால், அந்த நுஃமான் இப்னு பஷீருடைய உம்மா எப்படிப்பட்ட ஒரு பெண், அவ சொல்றா ஏண்ட புள்ள சரி, ஏண்ட புள்ள சரி, ஆனா ஏண்ட புள்ளைக்கு கொடுக்கிறது மார்க்கத்தில் சரியா இருக்கணும். ஒரு பொம்புல ரெண்டு கிளையா முடிச்சிருக்கிறார், முதல் பொம்புல மாப்பிள்ளைக்கு ஒரு புள்ள, ரெண்டாவது அவக்கு அவ ரெண்டு கிளையா முடிச்ச ஒரு பொம்புல ஒரு பொம்புல ரெண்டு கிளையா முடிச்சான். இப்ப என்ன செய்வா? அவக்கு ரெண்டு புள்ள, மூத்த முதல் கல்யாணத்துக்கு ஒரு புள்ள, ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஒரு புள்ள. இப்ப என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா, சொத்துக்களை பிரிச்சு கொடுக்கக்குள்ள இவட மென்டாலிட்டி எப்பவுமே போகும் எங்க தெரியுமா? இந்த புள்ளையை கொஞ்சம் கூட கொடுப்போமே, வாப்பில்லாத புள்ள தானே, இல்ல எல்லாருக்கும் சரிசமம். பெண்களுடைய தலையில தீன் வரணும், பெண்களுடைய வாழ்க்கையில தீன் வரணும். அவங்க சொல்லணும் கொடுத்தது சரியா பிள்ளையா, இத பாருங்க. பெண்களுடைய அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானார். எனக்கு மிச்சம் நெருக்கமான ஒரு மனிதர் திடீரென்று மௌத்தாகிட்டார். மௌத்தானா, பிள்ளைகள் இருக்கிறாங்க, சொத்துக்கள் பிரிக்கோணும். அந்த சொத்துக்கள் பிரிக்கக்குள்ள இஸ்லாம் காட்டி தந்த அனந்தர சொத்து பிரிக்க வேண்டிய முறப்பிரகாரம் தான் சொத்து பிரிச்சோணும். சரி, அவருக்கு ரெண்டு மனைவி, அவருக்கு ரெண்டு மனைவி. இப்ப மூத்த மனைவி சொல்றா, சொத்துல பங்கு கொடுக்கலாது. யாருக்கு? சொத்து எட்டில் ஒன்று எனக்கு தான் வரணும், இதே பங்கு. மையத்துடைய மகன் சொல்றாரு, இந்த முதல் மனைவியினுடைய மகன் சொல்றாரு, உம்மாட்ட போய் சொன்ன வார்த்தை தெரியுமா, உம்மா உங்களுக்கு சொத்து வேணுமெண்டா, ஏண்ட சொத்தெல்லாம் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனா எட்டில் ஒன்றுல மார்க்கம் சொன்ன பிரகாரம் உங்களுக்கு 6.5% 6.25% 6.25% மடுத்த வாப்பட இரண்டாவது பொண்டாட்டிக்கு அவருக்கு 6.25% கொடுக்கத்தான் செய்வேன். ஏண்டா? இது நீங்களும் அவவும் என்ற வாப்பட மனைவி என்ற விஷயத்தில் உண்டு. ஏண்ட உம்மாண்டத்தில் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சீக்கிரம் எனக்கு அப்படி தேவைண்டா, எனக்கு கிடைத்த பங்கல்ல நீங்க எடுத்துக்கோங்க. இது ஒரு மகன்ட்ட நீர் இருக்க பைத்து, ஒரு மகன்ட்ட அல்லாவுடைய வேம் இருக்க பைத்து, மகன்ட்ட அல்லாவுடைய அச்சம் இருக்க பைத்து. எனவே வாழ்க்கையில யாம் வச்சுக்கோங்க, நல்ல நீருடைய இஸ்லாத்தை பத்தி விளக்கமுடைய குழந்தைகளை வச்சுட்டு போங்க. இன்னும் நினைச்சுக்கணுங்க, இத பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய தவற நாங்க செய்யக்கூடாது, பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய மிஸ்டேக் நாங்க செய்யக்கூடாது. கொழும்புல பெட்டால் நடந்த சம்பவம் உண்டு. ஒரு ஆளுக்கு ரெண்டு புள்ள, ஆம்பளை புள்ள, பொம்பளை புள்ள யாருமே இல்ல. மூத்த மகன் இங்கிலாந்து போனாரு, படிச்சாரு, வந்தாரு, வாப்போட பிசினஸ் இருக்கிறாரு. ரெண்டாவது மகன் இங்கிலாந்து போனாரு, அங்க போய் தவறு கல்யாணம் முடிச்சு கொண்டாரு, ஒரு பிரிட்டிஷ் கேர்ள கல்யாணம் முடிச்சு கொண்டாரு. கல்யாணம் முடிச்சு கொண்ட உடனே வாப்பக்கு வந்த ஆத்திரத்தில் வாப்ப என்ன தெரியுமா செஞ்சாரு, முழு ப்ராப்பர்ட்டியையும் முழு சொத்தையும் மூத்த மகன் பேர் எழுதிட்டாரு. எல்ல மகனுக்கு வாப்பக்கு ஃபுல் அப்செட். ரெண்டு மகன் இப்ப பெரிய டென்ஷன், ஆத்திரம், கவலை. கடைசிக்கு எல்லாம் எழுதி முடிச்சு, அதுக்கு பிறகு வாழ்றாங்க. இவரும் லண்டன் இருக்கிறாரு, ஃபேமிலியா வாழ்றாரு. எல்லாம் முடிஞ்சு இந்த வாப்பட மவுத்து, இது நான் சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி பெட்டால கிட்டத்தட்ட 4 ஏக்கர் காணித ப்ராப்பர்ட்டியா, 4 ஏக்கர். ரெண்டு பங்கெடுக்கிறதுக்கு தம்பிக்காரால் பேச்சிக்கார், நானாட்ட நான் போறேன், நானா பேட்டு வாரேன் சொல்றதுக்கு சொல்லிக்காரு. இன்னும் ரெண்டு நாள் பிற்போடு அவசரமான வேலை ஒன்று இருக்குது என்று சொல்லி போட்டு ரெண்டாம் நாள் சொன்னாராம், சரியா சொத்தில் அறவாசி ஒன்ற பேருக்கு எழுதிக்கிறேன், அதை பேத்து லாயர்கிட்ட பேத்து சைன் பண்ணி எடுத்துக்கொண்டு போட்டு சொல்லி சொன்னாராம். வாப்ப செஞ்ச மிஸ்டேக் எனக்கு மறுவ செய்யலாம், வாப்ப செஞ்ச தவறு எனக்கு செய்யலாம். வாப்ப மிஸ்டேக் செய்யலும், அந்த மிஸ்டேக்கால நான் தவறு செய்யக்கூடாது. சொன்னாரு 2 ஏக்கரும் 6 பேஜ் காணியும் பெட்டால எழுதி கொடுத்தாரு. இன்னைக்கு நாங்க 1.5 பேஜ் காணிக்கு சண்டை படிக்கிறோம். வாப்ப செஞ்ச தவறை நீங்க செய்ய வானம், வாப்ப செஞ்ச மிஸ்டேக் நீங்க செய்ய வானம். நான் சொல்றேன், அந்த மகன் செஞ்ச அந்த வேலையால வாப்பட கபர அல்லாஹ் சுனத்தின் பூங்காவாக நிச்சயமாக மாத்திப்பான், நிச்சயமா மாத்திப்பான். பிள்ளைகளுக்கு ஹதியா கொடுக்கக்குள்ள சரி சமமா கொடுக்கும். சரி, நீங்க பிரிச்சுறீங்க, இப்ப நீங்க பார்க்கறீங்கன்னா சொத்த பிரிச்சக்குள்ள எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தீங்க. மனைவி இருக்கிறா, மனைவி அவருக்கு கொஞ்சம் கூட கொடுத்தீங்க, கூடுமா கூடாதா? மனைவி கொஞ்சம் கூட கொடுத்தீங்க, மூத்த மகனுக்கு 1 கோடி ரூபா, ரெண்டாவது மகனுக்கு 1 கோடி ரூபா, மூணாவது மகனுக்கு 1 கோடி ரூபா, மகளுக்கு 1 கோடி, மூத்த மகளுக்கு 1 கோடி எல்லாம் கொடுத்துட்டு மனைவி கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா காசை மனைவி கொடுத்தீங்க. மனைவிக்கு 3 கோடி தாராளமா கொடுக்கலும் பிரச்சனை இல்லை, தாராளமா கொடுக்கலும் மனைவிக்கு கொடுக்கும். கிஃப்ட் கொடுக்க கிஃப்ட் பண்ணுங்க மனைவிக்கு. எனவே பிள்ளைகளுக்கு கொடுக்கக்குள்ள சரி சமத்துவத்தை பேணிக்கோங்க. இதுல ஹதீஸ் டைரக்டா எங்களுக்கு சொல்லி தருகிறது, இதுல நீங்க துரோகம் செஞ்சால் இது குத்தம், இது பாவம் என்று சொல்லி ஃபிக்ஹுடைய உலமாக்கள் பல வகையான அபிப்பிராயங்களை சொன்னாலும் எல்லா இமாம்களும் ஏகோபித்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஃபலா கிலாஃப பைனல் உலமாஇ ஃபி இஸ்திஸ்ஹாபி தஸ்வீயத்தி வ கராஹியத்தி தஃபீல். எனவே இந்த விஷயத்தை பேணிக்கும். சரி, பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்கக்குள்ள மருமகள் தகாலாத் என்ன? மருமகள் எப்படி ட்ரீட் பண்ணணும்? உதாரணமாக சும்மா வச்சுக்கோங்க, ஒரு மனைவி, ஒரு தாய், ஒரு சகோதரி, அவருக்கு நல்ல தங்கம் இருக்குது, ஒரு 2 கிலோ தங்கம். இப்ப மௌத்துரிய கட்டம், அவ என்ன செஞ்சான்னு சொன்னா, இந்த தங்கம் எல்லாம் பிரிச்சு கொடுக்கிறா. இப்ப பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளை பிரிச்சு கொடுக்கிறா, மகனை கொடுத்தா, மகளை கொடுத்தா, மருமகளை கொடுத்தா, மருமகனை கொடுக்கிற எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கிறா. இப்ப இந்த கட்டத்தில் மருமகளை எப்படி ட்ரீட் பண்ணணும், மருமகளுக்கு எப்படி கொடுக்கணும், வித்தியாசம் படுத்தக்கூடாது. சரி, பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பிரிச்சு கொடுக்கிறான்னு சொன்னால் மருமகளுக்கும் ஈக்குவலா கொடுக்கணும். ஏண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, மகள் அல்லாவின் புறத்திலிருந்து தரப்பட்ட அமானிதம். ஒவ்வொரு வாப்பாம் இதை தலையிலிடுங்க, ஒவ்வொரு உம்மாம் இதை தலையிலிடுங்க. உங்களோட வீட்டுல மகள் இருக்கிறா, உங்களோட வீட்டுல மருமகள் இருக்கிறா, இந்த ரெண்டு பேரையும் ஒரே கண் கொண்டு பார்க்கணும், வித்தியாசமான கண் கொண்டு பார்க்க கூடாது. இது மருமகள், இது மகள், ஆனா ரெண்டு பேரும் உங்களுக்கு மஹரம். ரெண்டு பேர் பட்டாலும் எதுவும் முறிய மாட்டாது, ரெண்டு பேரையும் நிக்காக செய்யறது ஹராம். உலமாக்கள் சொல்றாங்க, மகள்த விஷயத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் அல்லாஹ் மன்னிச்சு கொள்வான். யாட விஷயத்தில், மகள்த விஷயத்தில், மருமகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனால் அந்த மருமகள் மன்னிக்காத வரையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏன் காரணம் சொல்லுங்க பாப்போம். உங்களோட வீட்டுக்கு மகள் வந்தது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு தரப்பட்ட அமானிதம் தான் உங்களோட மகள். ஆனா உங்களோட வீட்டுக்கு வந்த மருமகள் இருக்கிறாரே, அவ யாரு? அவ யாரு? உங்களோட வீட்டுக்கு வந்த மருமகள் உங்களோட மகனுக்கு மனைவி மட்டுமல்ல, உங்களுக்கு கல்யாணம் பேசக்குள்ள எல்லாம் பாச்சிப்பாங்க. ஏன் மகள் இந்த வீட்டுக்குள்ள போனா நிம்மதியா சந்தோஷமா வாழுவாள், இங்க எந்த பிரச்சனையும் இருக்க மாட்டாது, இந்த நண்பர் என்ற சம்பந்தி நல்லா நடத்தாட்டுவாரு, என்ற சம்பந்தித மனைவி மிச்சம் நல்லா நடத்தாட்டுவாரு, என்ற சம்பந்தினுடைய மகள்மார் நல்லா நடத்தாட்டுவாங்க என்று ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்துத்தான் ஒரு பொம்புல பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. எனவே மகள் அல்லாவின் புறத்திலிருந்து தரப்பட்ட அமானிதம், மருமகள் மக்கள் புறத்திலிருந்து தரப்பட்ட அமானிதம். எனவே அல்லாஹ் தந்த அமானிதத்தில் துரோகம் செஞ்சால் அல்லாஹ் மன்னிச்சிடுவான், ஆனா மருமகளுடைய விஷயத்தில் விளையாடினால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எதுவரைக்கும் மருமகளுடைய குடும்பம் மன்னிக்கணும். இந்த விஷயத்தை ரொம்ப கவனமா டீல் பண்ணுங்க. இன்னும் ஒரு பழக்கம் இருக்குது, இதையும் இல்லாமகணும். நான் பேசுறது எங்கள்கிட்ட உள்ள விஷயங்களை தானே, என்னை யாரும் கோயிச்சுக்கொள்ள வேணும். இன்னைக்கு எங்க வாப்ப மாட்ட பழக்கம் ஒண்டிக்குது, மகண்ட புள்ளையையும் மகள்ட புள்ளைய பார்க்கிற முறை. யாண்ட புள்ள? மகள்ட புள்ள, மகண்ட புள்ள, வித்தியாசம் இருக்குதா இல்லையாங்க? நீங்களே சொல்லுங்களேன். மகள்ட புள்ள, மகண்ட புள்ள, எப்படி வித்தியாசம்? எதுக்கு ரெஃபரன்ஸ் கூட? ஒரு காதான மகண்ட பிள்ளைக்கா ரெஃபரன்ஸ் யாரு கூட மகள்ட பிள்ளைக்கு. நான் கேட்கிற சரியாவல்ல, நான் கேட்கிற இப்ப நடைமுறையில் உள்ளத்தை கேட்கிறேன். மகள்ட பிள்ளைத்தான் கூடனா? ஒரு பிள்ளை ஸ்கூல்ல லீவ் வந்தா சின்ன பிள்ளையா கூப்பிட்டு கேளுங்க பாப்போம், உம்மம்மா வீட்டுக்கு போமா வாப்பம்மா வீட்டுக்கு போமா? எங்க போகும்? எங்க போகும்? உம்மம்மா வீடு. ஒரு சின்ன பிள்ளையா கூப்பிட்டு கேட்டாலும் எங்க போம்? வேர்வலை போமா பாரந்தரை போமாண்டா? எங்க? உம்மம்மா வீடுதான். இந்த கலாச்சாரம் யாட கலாச்சாரம் இது? உம்மம்மா வீட்டுல யாருமே வழியா வரையலாது, உம்மம்மா வீட்டுல யாரும் இன்ஹெரிட்டியா வரையலாது, உம்மம்மா வீட்டுல யாரும் உங்களோட ஜனாசாவை தொழிலிக்கும் வர ஏழும் பிரச்சனை இல்ல. ஆனா தொழிலிக்கிறதுக்கு தகுதியானவங்க வாப்பட குடும்பம் தான். உங்களோட பேருக்கு பின்னால உம்மம்மட குடும்பத்துடைய பேர் வரமாட்டாது. யாட குடும்பத்துடைய பேர் வரும்? வாப்பட குடும்பத்துடைய பேர் தான் வரும். ஆனா புள்ள விருப்பம் எங்கிட்டு போறதுக்கு? எங்க போறதுக்கு? உம்மம்மா வீட்டுக்கு. வாப்பம்மா வீட்டுக்கு போறது கருவேப்பிலை மாதிரி அல்லது ரம்ப மாதிரி போயிட்டு வருவோம். இது கொமன். இந்த கலாச்சாரம் எங்கிருந்து வந்து தெரியுமா? இது இந்துக்களுடைய கலாச்சாரம். இது இந்துக்களுடைய கலாச்சாரம். நான் சொல்றேன் ரெண்டும் தவறு. இந்தியன்ஸ் பழக்கம் இருக்குது, உம்மம்மாவுட இல்ல அவங்களுக்கு. மேமன்ஸ் கல்யாணம் முடிச்சா அந்த வீட்டுல போயிட்டு மறுவ சாப்பிடுறது அவங்களுக்கு தெரியாது. வெக்கமம். யார் வீட்டுல? மாமா வீட்டுக்கு போறது வெக்கம். மாமா வீட்டுல சாப்பிட மாட்டாங்க, மாமாவோட பேச மாட்டாங்க. மாமா மருமகனை கண்டா உமரும் உமர் ரதி அல்லாஹ்வுத்தால சேத்தான கண்ட மாதிரி அங்கள மாறி போறப்படியே. இது மேமன்ஸ்ட இருக்கக்கூடிய கலாச்சாரம். இது தவறு. இதுவும் கூடாது. ஏன்? மாமி உம்மா, மாமி என்றவள் தாய் போல தாய். அவ கயாமத்து வரைக்கும் அவ கல்யாணம் முடிக்கிறது ஹராம். எனவே வாழ்க்கையில ஞாபகிச்சுக்கோங்க, இந்த ஒரு பழக்கம் இருக்குது, இந்த பழக்கம் கூடாது. மகள்ட புள்ளைய ஒரு கண் கொண்டும் மகண்ட புள்ளைய இன்னும் ஒரு கண் கொண்டு பார்த்து இந்த வித்தியாசப்படுத்தினால குடும்பத்தில் வரக்கூடிய பிளவுகள் ஏராளம். மகள்ட புள்ளையையும் மகண்ட புள்ளையையும் ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். ஜீவிய காலத்தில் இந்த ரெண்டு பேருக்கும் கிஃப்ட் கொடுப்பதாக இருந்தால் ஒரே சரிசமமாகத்தான் கிஃப்டும் கொடுக்க வேண்டும். வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. எனவே இது பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்டோட சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே நான் இது போதும் என்று நினைக்கிறேன். அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம் மகளை, மகள் பைத்தா. இப்ப மகள சல்லி எதிலேயுமே வாப்பாக்கு பங்கு இல்லை. ஏன்? அது வாப்பா மகள் கல்யாணம் முடிச்சாச்சு, மருமகன் சல்லி, மருமகன் தான் நஃபகா கொடுக்கிறாரு, மருமகன் தான் வாழ வச்சிருக்கிறாரு. எனவே மகள்ட காசியில அந்த மகள் வாப்பக்கு ஹதியா கொடுப்பதாக இருந்தாலும் கணவன்ட கேட்டுத்தான் கொடுக்கணும். யார்டும்? கணவன்ட கேட்டுத்தான் கொடுக்கணும். சொந்த வாப்பக்கு, சொந்த நாணக்கு, சொந்த தம்பிக்கு, தாய்க்கு உதவி செய்வதாக இருந்தாலும் ஒரு பொம்புள புள்ள கணவன் அனுமதி இல்லாம கொடுக்க இயலாது. தந்த பணத்தை கொடுக்கறதுக்கும் யார்ட்ட அனுமதி எடுக்கணும்? கணவன் அனுமதி எடுத்ததுக்கு பிறகுதான் கொடுக்கணும். இது பெண்களுக்குரிய சட்டம். ஆண்களை பொறுத்தவரையில, மகன்மாரை பொறுத்தவரையில சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வமாலுக லிவாலிதிக, நீயும் உன்ட பணமும் உன்ட வாப்பக்கு தான் சொந்தம். நீயும் உன்ட பணமும் உன்ட வாப்பக்கு தான் சொந்தம். எவ்வளவு வேணும் என்றாலும் வாப்பக்கு எடுக்கும், பிரச்சனை இல்லை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதீஸ் வந்திருக்கிறது ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா ஹதீஸ், இன்ன அத்யப மா அக்கல அர்ரஜுலு மின் கஸ்பிஹி வ வலதுஹு மின் கஸ்பிஹி வலதுஹு மின் கஸ்பிஹி. ஒரு மனிதனுடைய ஆம்பள புள்ள அவன் சம்பாத்தியத்திலிருந்து உண்டானது. எனவே அவன் சம்பாத்தியத்தால் அவனுக்கு சாப்பிடலும். ஆனால் இதுல உலமாக்கல் மகண்ட காச வாப்பக்கு ஹேண்டில் பண்ண இயலும். எனவே எங்கட சொத்துல வாப்பக்கு ரைட்ஸ் இருக்குது, வாப்பக்கு அனுமதி இருக்குது. ஆனா ரெண்டு கண்டிஷன் அப்ளை ஆகும், ரெண்டு கண்டிஷன் அப்ளை ஆகும். ஒன்று, சில உலமாக்கள் சொல்றாங்க இந்த ஹதீசுடைய வெளித்தோட்டத்தை மையமாக வச்சு சொல்றாங்க, எவ்வளவு வேணும் என்றாலும் செலவழிக்கலும், எதுக்கும் செலவழிக்கலும், தேவைப்பட்டாலும் சரி தேவைப்படாவிட்டாலும் சரி. அப்படி வாப்ப மகனுக்கு தெரியாம எடுத்து செலவழித்தாலும் களவாக மாட்டார், களவாக மாட்டார், கைய வெட்டப்பட மாட்டார். ஏன், வாப்பட ரைட்ஸ், அவ்வளவு ரைட்ஸ் இருக்குது. யார சொத்துல? மகண்ட சொத்துல வாப்பக்கு அவ்வளவு அனுமதி இருக்குது. ஆனால் சில ஹதீசுகள்ல வந்திருக்குது, இந்த ஹதீஸ அநேகமான உலமாக்கள் ஒரு பெரிய ஒரு ஆதாரப்படுத்தி இருக்கிறாங்க. قال الشيخ الباني في الحديث فائدة فقهية هامة لا تجدها في غيره وهو أنه يبين أن الحديث المشهور أنت ومالك لأبيك ليس على الإطلاق بحيث أن الأب يأخذ من آل ابنه ما يشاء كلا وإنما يأخذ ما هو يحتاجه إليه. ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்ன அவுலாதக்கும் ஹிபத்துல்லாஹி லக்கும், உங்கள குழந்தைகள் அல்லாஹ் உங்களுக்கு தந்த நன்கொடைகள். யஹபுலிமை யஷாஉ இனாசா, அல்லாஹ் நாடிய மக்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்குகிறான், நாடிய மக்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்குகிறான். அந்த குழந்தைகளும் அம்பாலுகும், அவர்களுடைய பணமும் லக்கும், உங்களுக்கு தான் சொந்தமானது. இதும் இலைஹா, அந்த பணத்தின் பக்கம் நீங்க தேவை கண்டால். எனவே உலமாக்கள் இந்த ஹதீஸ் ஆதாரம் சொல்றாங்க, வாப்பக்கு பேய்த்து மகண்ட பணத்தில் சும்மா பேய்த்து கையடிக்க முடியாது, தேவைப்பட்டால் சாப்பாட்டுக்கு, இருப்பிடத்துக்கு, உடுப்பு வாங்குறதுக்கு, அவருக்கு ஹஜ் செய்யறதுக்கு தேவைப்பட்டால் மகண்ட பணத்தில் பேய்த்தது கேளும் என்று சொல்லி சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஒன்று தேவை இருக்கணும், ரெண்டாவது மகண்ட காசில பேய்த்து வாப்ப கையடிக்க எடுக்க எடுத்து அவருக்கு செலவழிக்கலுமே தவிர, அந்த காசு எடுத்து பொம்பளை பிள்ளை கொடுக்கறதுக்கும் மகளு கூடு கட்டுறதுக்கும் இன்றைக்கு நடக்கிறது. மகன் இங்கிலாந்துல சம்பாதிக்கிற, எப்ப பார்த்தாலும் தங்கச்சி கூடு இல்ல, எப்ப பார்த்தாலும் தாத்தக்கிற வீட்டுல பிரச்சின, எப்ப பார்த்தாலும் அங்க என்ன இல்ல அங்க இது வாங்கோடும். பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கறதுக்கு எங்க உண்மை அப்ப விடுபட்டிக்கிறாங்க. இப்ப இது கூடாது. மகண்ட காசு எடுத்து, மகண்ட சல்லி எடுத்து நீங்க என்ன செய்யக்கூடாது, இன்னும் ஒரு பிள்ளைக்கு வளர்க்கறதுக்கு நான சம்பாதிக்கிற தம்பி குடு, தம்பி குடு, தம்பி குடு, நான நல்லா சம்பாதிக்கிறாரு மாஷ், நான புள்ள சம்பாதிச்சா வாப்பக்கு தேவையான அளவு பணத்தை எடுத்துக் கொள்ளேலும், ஆனா வாப்பக்கு சொல்லேலாம், எனக்கு வானம் தம்பி குடு, எனக்கு வானம் தாத்தா குடு, எனக்கு வானம் தங்கச்சி குடு. அல்லா யஹுத மின் மாலி அஹதின் மின் அவுலாதிஹி ஃபயுதீஹி லிஆஹர், ஒரு மகன் கிடைத்து இன்னொரு மகனை கொடுக்கிறது இது கூடாது. இது என்ன செய்யும் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு வெறுப்பு உண்டாக்கும், அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் குரோதத்து உண்டாக்கும். ஏன் வாப்பா இப்படி நடந்து கொள்றாங்க, ஏன் வித்தியாசமா பார்க்கிறாங்க. எனவே பிள்ளைகளுக்கு ஹதியா கொடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு பிள்ளை கெடுத்து இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்க வானம் என்ற கருத்தையும் உலமாக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. எனவே இது பிள்ளையோட பணம், உங்களோட பணம் தான். எனவே இந்த விஷயத்துல இந்த கருத்தை நல்லா யாமச்சுக்கோங்க. பிள்ளைகளுடைய பணத்தோட டீல் பண்ணக்குள்ள இந்த முறையில டீல் பண்ண பாருங்க. சரி, நடக்கக்கூடிய கமன்ஸ், கொமனா நடக்கக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. பேரண்ட்ஸ் பொதுவா செய்வாங்க என்னன்னு சொன்னா, சில கட்டங்களில் வசியத்தை எழுதிப்பாங்க. என்ன வசியம் தெரியுமா, ஊடு இருக்குது இந்த மவுத்துக்கு பிறகு, இந்த ஊடு உம்மக்கு சொந்தம். யாருக்கு சொந்தம்? உம்மக்கு சொந்தம். உம்மட மவுத்துக்கு பிறகு இந்த சொத்தை அனந்தர சொத்தாக நீங்க பிரிச்சுக்கோங்க. யார் சொல்ற இப்ப, யார வசியத்து இது? வாப்பட வசியம். உதாரணமா வச்சுக்கோங்க, ஒரு ஒரு காணிக்குது, ஒரு பெரிய ஊடு, 80 பேஜ் ஊடு, பெரிய ஊடு, புள்ளையெல்லாம் இருக்கிறாங்க. கணவன் வசியத்தில் இருக்கிறார், லாஸ்ட் வில் எழுதியிருக்கிறாரு, ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறார். எப்படி இந்த ஊடு என் மௌத்துக்கு பிறகு என் மனைவிக்கு சொந்தம், என் மனைவியோட மௌத்துக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, அகார்டிங் டு த இஸ்லாமிக் முறப்பிரகாரம் நீங்க இதை பிரிச்சுக்கோங்க எழுதியிருக்காரு. இது கூடுமாங்க, இது கூடுமா? இது கூடாது, இது கூடாது. ஏன் கூடாது என்று சொன்னா, பல வகையான பிரச்சனைகளை கொண்டு சேர்க்கும். ஒரு பிரச்சனை, முதலாவது பிரச்சனை வருது, இப்ப ஒரு ஆள் மௌத்தானா அவருடைய சொத்து எப்படி ஆகணும், அனந்தர சொத்தாகத்தான் மாறும். அது இன்னும் ஒரு ஆளுக்கு இன்ஹெரிட்டிகள்ல ஒரு ஆளுக்கு சொந்தமாக மாற மாட்டாது. உதாரணமாக ஊட்ட எழுதிக்கார், இந்த ஊடு ஏண்ட மௌத்துக்கு பிறகு பள்ளி வாசலுக்கு சொந்தம் என்று சொல்லி பள்ளி பெய்திடும், ஆனால் முழுவதும் போகாது, ஊட்டில மூணில் ஒன்று தான் போகும். மனைவி கருதி இப்ப ஒரு சம்பவம் நினைச்சு, ஒருத்தர் மௌத்தாக எழுதிட்டார், இவர் மௌத்தாகக்குள்ள இவர் நோயில பல நாள் கஷ்டப்பட்டு இவருக்கு கேன்சர், இப்ப மனைவிக்கு சின்ன வயசு சாதாரண வயசு, மனைவிக்கு எழுதிட்டார் என்ற மௌத்துக்கு பிறகு இந்த ஊர் உனக்கு தான் சொந்தம், ஓண்ட மௌத்துக்கு பிறகுதான் இந்த பிள்ளை இந்த ஊட்ட பிள்ளைகளுக்கு பிரிச்சு குடும்பமா சொல்லி இவர் கலிய கணவன் மௌத்தாகி 4 மாசம் 10 நாள் முடிஞ்சு 4 மாசம் 11வது நாள் இவர் கல்யாணம் முடிச்சு கொண்டா. இப்ப யாரு கல்யாணம் முடிச்சா? மனைவி கல்யாணம் முடிச்சா. இப்ப ஹஸ்பண்டுக்கு பங்கு போகுமா இல்லையா வீட்டுல? இப்ப அவர் சொல்லுவா இல்ல இந்த வைஃப் நவுடு எனக்கு இதுல 25% நிற்குது. இதெல்லாம் நாங்க உருவாக்குற ப்ராப்ளம்ஸ். இன்னும் ஒரு வில்லு எழுதிப்பாங்க, ஆம்பளை பிள்ளைகளை பார்த்து பாப்பா தங்கச்சிமாருக்கெல்லாம் கை நிறைய கொடுத்து கல்யாணம் காப்பெல்லாம் செஞ்சு அவங்க எல்லாரையும் கரை சேர்த்தியாச்சு, நான் விட்டுட்டு போற சொத்தெல்லாம் நீங்க பிரிச்சுக்கோங்க. யார் எழுதிக்காரு? வாப்பட லாஸ்ட் வில், வாப்பட லாஸ்ட் வில். இது வாப்பா மார்க்கம் தெரியாம எழுதின லாஸ்ட் வில். இந்த லாஸ்ட் வில் செல்லுபடியாக மாட்டாது. இந்த லாஸ்ட் வில் செல்லுபடியாக மாட்டாது. பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு கை நிறைய கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாலும் கூட மௌத்துடைய கட்டத்தில் விட்டு விட்டு போகக்கூடிய பங்குல பொருள் என்று சொல்ல அடிப்படையில் ரெண்டாக பிரிச்சு மூணாக பிரிச்சு ஆம்புல பிள்ளைக்கு 2 பங்கு பொம்புல பிள்ளைக்கு 1 பங்கு பேசி சேரும். நீங்க அந்த பொம்புல பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சக்குள்ள கோல் ரோட்ல ஊடு கொடுத்து பெட்டால கடை கொடுத்து எல்லாம் கிஃப்ட் பண்ணி எல்லாம் செஞ்சிருந்தாலும் கூட அனந்த ரசத்துல பங்கு பேச்சு சேரும். எனவே வாப்பமார் இதையும் நன்றாக விளங்கிக் கொள்வோம். இதெல்லாம் வாப்பட பொறுப்பு, இதெல்லாம் வாப்பமாருடைய கடமை பொறுப்பு விளங்கிக் கொள்றது. சரி, இப்ப இங்க அடுத்த சப்ஜெக்ட் கல்யாணம் என்று சொல்லி வந்தா இப்ப 3வது தலையங்கம் ஒரு மகள் ஒரு குழந்தைகளுடைய கல்யாணத்தில் வாப்பக்கு என்ன பவர் இருக்குது? நான் நம்புறேன் வாலிப பிள்ளைக்கு தான் தேவையை சப்ஜெக்ட் தான் நல்லா யாமிச்சுக்கோங்க. உங்களுக்கு அல்லா வாலிபர் கல்யாணத்தில் நான் இதுக்கு முந்தி நடந்த அந்த நிக்காஹுடைய பயான்லையும் இதை பற்றி ரொம்ப ஆழமா பேசியிருக்கிறேன். நான் இந்த அண்டைக்கு பேசினது வாலிபர்களுக்கு, நான் இன்றைக்கு பேசினது யாருக்கு? வாலிபர்களுக்கு, வாப்பமா இருக்கு. எனவே இந்த விஷயத்தை அழகாக வழங்கிக்கோங்க. இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ண வேணும், இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ண வேணும். இன்றைக்கு எங்கள்கிட்ட வரும், நாங்கள் நூற்றுக்கணக்கான கேஸ் ஹேண்டில் பண்றோம். ஒவ்வொரு நாளும் ப்ராப்ளம் வரும், கல்யாண ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். ஒரு செவ்வாய்க்கிழமை பள்ளியில் உட்கார்ந்தா சுபஹானல்லாஹ் வரக்கூடிய கதைகளை கேட்டு ஆச்சரியமான கதைகள் வரும். அப்ப வரக்குள்ள ப்ராப்ளம் வரக்குள்ள நாங்கள் 2 கேள்வி கேட்போம். இந்த 2 கேள்விக்கு அவங்க சரியான பதில் சொன்னா அவங்களோட ப்ராப்ளத்துக்கு மருந்து கண்டுபிடிக்கணும். முதலாவது மருந்து கேட்போம், முதலாவது கேள்வி கேட்போம், உங்களோட இந்த கல்யாணம் ப்ரொபோசல் மரேஜா, இந்த கல்யாணம் உங்களோட ப்ரொபோசல் மரேஜா. ப்ரொபோசல் என்றா தெரியுமா உங்களுக்கு? பட்லா பந்துண்டு, வாழைப்பழம் திண்டு, என்ன மாலை போட்டு, வேற என்ன கார் அடிச்சு, ரக்கிங் பண்ணி, அப்படியா ப்ரொபோசல் மேரேஜ். அப்ப சொல்லுவாங்க ஓ ஓ இல்லது ப்ரொபோசல் தான், சரி மிச்சம் நல்லது. அப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்போம், அதுல 2 வகை பதில் வரும். ஒரு கூட்டம் சொல்லுவாங்க இல்ல இது ப்ரொபோசல் இல்ல இது விருப்பத்துக்கு முடிச்சு கூட கல்யாணம், அவங்களோட விருப்பத்துக்கு முடிச்சு கூட கல்யாணம். இந்த கல்யாணத்தில் வாப்ப உமா யாருமே என்ன எடுத்தில்ல கண்ட்ரிபியூஷன், வாப்ப உமா யாரும் பங்கெடுத்தில்ல என்ற கல்யாணம். சரி, அப்ப இன்னொரு சொல்லுவாங்க ஓ இது நாங்க 100% இது ப்ரொபோசல் மேரேஜ், சந்தேகம் இல்லை. ஆல்ரைட், இந்த நாங்க அடுத்த கேள்வி கேட்போம், இந்த கல்யாணத்துக்கு முந்தி உங்களுக்கு ஏதும் ஒரு எஃப்ஐஆர் இருந்துச்சானு கேட்போம். அப்ப சொல்லுவாங்க ஓ ஒன்று இருந்துச்சு. அப்பே நீங்கள முடிக்கல, இல்ல குடும்பத்தில் பிரஷர் கூட, இதுக்கு யாருமே உடன்பட இல்லை. அப்ப சொல்லுவோம் உங்களோட கல்யாணத்தில் உள்ள ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்? உள்ளுக்கு ஒன்று இருக்குது, இது உள்வாங்குது இல்லை. கல்புள்ளு கொண்டிருக்குது, வெளியில் ஒன்று வந்திருக்கு, உள் வாங்குதில்லை. எனவே வாப்ப உம்மட ரைட்ஸ் ஹக்கொண்டும் இருக்குது, பிள்ளைகளுடைய ஹக்கொண்டும் இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நீங்க மொண்டஸ்ரீல இருந்து எல்கேஜியில இருந்து கிரேட் ஒன்ல இருந்து ஃப்ரீ ஸ்கூல் இருந்து ஆண் பெண் கலப்படம் இல்லாம வெட்க சுபாவத்தோடு ஒரு பிள்ளைய நீங்க வளர்த்திருப்பீங்க என்றால், படைச்ச ரப் மீது சத்தியம் விட்டு சொல்லுகிறேன், உங்களோட புள்ள அவருடைய விருப்பத்துக்கு கல்யாணம் முடிக்க மாட்டார். இது என்ன தெரியுமா, எல்லாம் மாஷா அல்லாஹ் அவுத்துட்டு ஒரு நாளும் என்ன செய்யறாரு பார்க்கறதும் இல்லை, யாரோட போறாருன்னு பார்க்கறதும் இல்லை. இன்னைக்கு மாப்ப உம்மா கேட்கிற ஃபத்துவாக்களை கேட்ட ஆச்சரியமான ஃபத்துவா. ஒருத்தர் கேட்கிறார், ஹஜரத் உங்களுக்கு தெரியுமா இப்ப இந்த ஸ்கூல்ல சிலபஸ் எல்லாம் சரியான காம்ப்ளிகேட்டட், ஹஜரத் வரக்குள்ளே தெரியும் என்னதுக்கு வாராருன்னு. நாங்களும் இந்து உலகத்துலாம் வாழ்றது, நாங்க வானுலகத்துல இல்லையே, இவங்க பேசக்குள்ளே தெரியும் என்னமோ, எங்களை போட்டு ஜில்மால் ஆக்கி எங்கள்கிட்ட ஃபத்துவாக்களை பார்க்கறது. அப்ப இவங்க வந்து கேட்கறேன்னா, இப்படித்தான் ஒரு பிரச்சனை தெரிந்த காலத்துல சிலபஸ் எல்லாம் என்ன பாருங்க, ஸ்கூல் இந்த ப்ரொஜெக்ட் எடுத்து போடுறாங்க. என்ன போடுறது, ப்ரொஜெக்ட். அப்ப நாங்க உங்களோட மவல் ஆம்பளை புள்ள பொம்பளை மிக்ஸ் அதுக்கா நீ கேட்கறீங்க ஃபத்துவானு கேட்டாச்சு. இவருக்கு ஷொக் ஆயிடு, யாருக்கு சப்ஜெக்ட் இவரை தெரியுமே. அப்ப நான் என்ன ப்ரொஜெக்டாக வேண்டி இன்னமொத்த டூட்ல போயிட்டு இன்னமருடைய ஹாஸ்டல்ல போயிட்டு ஆம்பளை பொம்பளை எல்லாம் ராவ ஒன்று சேர்ந்து ராவைக்கு ப்ரொஜெக்ட் எழுதிக்கிறதே, இது சுத்த ஹராமுன்ட்டு. இவருக்கு ஒன்றும் பேச்சு கடமை இல்லை. இவர் கேட்டு வந்து எப்படி சரி இதை ஹலாலாக்கி கொள்ளணும், இதை ஹலாலாக்கத்தான் வந்தவர், வேற நோக்கம் இல்லை. அவருக்கு தெரியும் ஹராம் உண்டு, அவருக்கு தெரியும் ஹராம் உண்டு. அப்ப என்னாச்சு, இப்படி எல்லாம் இவங்க ராவு 11 மணிக்கு மவுத்துட்டு 12 மணிக்கு மவுத்துட்டு இந்த பிள்ளைக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, சும்மா எல்லாம் போயிட்டு அங்க எல்லாம் பட்ட அடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு 25 வருஷமாக்குள்ள இவர் சொல்றாரு, புள்ள சொல்லி அனுப்புது, நான் இப்படித்தான் ஒரு கல்யாணம் முடிச்ச போறேன், எனக்கு ஒரு எஃப்ஐஆர் ஒன்று இருக்குது, நான் இதை முடிச்சு கொண்டாத்தான் எனக்கு நல்ல முன்னு நினைச்சிறேன், எனவே இதுக்கு இத நீங்க செஞ்சு வைங்கோன்றாங்க. யாரு, புள்ள. இப்பத்தான் வாப்பக்கும் உம்மக்கும் கண் துறப்படுது, ஓஹோ கேஸ் இங்க பைத்துதா, நாங்க இவ்வளோ நாள் நினைச்சிருந்தோமே என்னமோ என்று சொல்லி, நாங்க இவ்வளோ நாள் நினைச்சிருந்தோம் இப்படி அப்படி என்று சொல்லி. இப்ப ரெண்டு டிராமா நடிப்பாங்க எங்க பேரண்ட்ஸ், இதுக்கு நல்லா கோப்பிக்கிற டிராமா சொல்லி ரெண்டு நாடகம். ஒரு நாடகம் என்ன தெரியுமா, வீட்டுக்குள்ள கைய கால விரிச்சு பேச வேண்டிய பேச்சு வேஸ்டான பேச்செல்லாம் பேசி புள்ளைய மட்டம் தட்டுறது. சொல்லுவாங்க, நீ போன்ற விருப்பத்துக்கு கல்யாணம் முடிச்சா என் மௌத்துக்கும் வராது, உனக்கு சொத்துல பங்கு இல்லை, உன்னோட யாரும் பேச மாட்டாங்க, நீ முடிச்சிருந்தா முடிச்சுக்கொண்டு போ இங்க இருந்து, அப்படி இப்படி அதான் இதான் சொல்லி கொடுப்பாங்க டோர்ச்சர் உண்டு. அதோட இவர் பார்ப்பாரு, இது பெரிய மண்டை குத்து, என்ன செய்ய. இப்ப யோசிக்கிறீப்ப இது இங்க நடக்கும், வெளியே வருவாங்க. இப்ப உம்மா பாப்பா ரெண்டு பேரும் வந்து சொல்லுவாங்க, தெரியுமா நாங்க போன ஒரு வைத்தியர்கிட்ட அவர் என்னமோ செஞ்சு பார்த்துட்டு கொடுத்தாரு தண்ணி உண்டு, குடிச்சிட்டு புள்ள சத்து எடுக்கிறத பார்த்தா சுபஹானல்லாஹ், இப்படி தின்ன குடுத்திக்கலாம் இல்லையா, வெற்றிலையில சேர்த்து தேசிக்க புளி வெட்டி. நான் கேட்கிறேன், உங்களோட புள்ள அவ்வளவு பபாவா, உங்களோட புள்ள அவ்வளவு பபாவா, இது இந்த கூத்தெல்லாம் போடுறது சுத்த ஹராம். பேரண்ட்ஸ் நல்லா விளைக்கோங்க, இந்த டிராமா நடிச்சு இந்த கூத்த நீங்க போட்டு பத்தினித்தனமான எந்த விதமான குத்தமும் துரோகமும் செய்யாத இன்னவர் ரூட்ல போயிட்டு நீங்க நிக்காக செஞ்சு வைக்கிறீங்க. உங்களோட மகனுக்கு இப்ப உங்களோட மகனை பத்தி காஞ்சி வைக்கிறீங்க, இப்ப அவசர அவசரமா, இப்பதான் கந்தரப்பட்டிருக்குது, இப்ப அவசர அவசரமா போயிட்டு கொழும்புல இருந்து கண்டி போற, இப்ப ஏன் அங்க ஒருத்தருக்கு தெரியாத சப்ஜெக்ட், அங்க போய் தெல்ல அவசரமா பேசி கீசி எல்லாம் முடிச்சு அவசரமா, நாங்க கொஞ்சம் அவசரமா செய்யணும், நல்ல காரியம் பிற்படுத்த கூடாது, சுபஹானல்லாஹ், எல்லாம் ஓதி கீறி முடிச்சு வச்சதுக்கு பிறகுதான் மகன் சொல்றாரு, இது என் வாப்பட விருப்பத்துக்கு முடிச்ச கல்யாணம், இந்த வாப்பக்கு நான் பதுவா செய்யல, அல்லாட சாபம் தான் உண்டாகும். ஏன் சாபம் உண்டாகும் என்றால், அந்த பத்திரித்தனமான குடும்பத்துக்கு நெருப்ப சின்ன குடுத்திருக்கிறீங்க. அந்த பத்திரித்தனமான குடும்பம் நெருப்ப சின்னது. ஒரு பொம்பளை புள்ளையா கரை சேர்க்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. உங்களை நம்பினாரு. நீங்க யோசி உள்ளத்துல கைய வச்சு, ஏந்த வீட்டில் உள்ள மகளுக்கு ஏந்த மகனை போல ஒரு மாப்பிள்ள வந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமாங்க? ஏந்த மகன், இப்படிப்பட்ட மகன் யூனிவர்சிட்டியில படிச்சாரு, இதை செஞ்சாரு, இதெல்லா தனத்தையும் செஞ்சிட்டு அவரு இன்னவரிடத்துல பேசி நான் இவரை பொண்ணு எடுக்க போறேன். ஏந்த மகன் ஏந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வாரண்டா நான் விரும்புவேனா? யோசிங்க பாப்போம். எனவே இந்த விஷயத்தில் வெறுமனே 25 பேச்சு மண்டை உடைச்ச வானம் மண்டை உடையுங்க. 7 வருஷத்திலிருந்து இப்ப நான் மார்க்க சட்டத்தை சொல்றேன். பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் நல்லா விளைக்கொள்ளணும். பேரண்ட்ஸுடைய துவா இல்லாம, பேரண்ட்ஸுடைய திருப்தி இல்லாம ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்சா அதுல உங்களுக்கு வெற்றி காண முடியாது. இது நோ டவுட். உம்மா வாப்பட பதுவாவல்ல, உம்மா வாப்பட மனதையும் புண்படுத்த கூடாது. அவங்கள விருப்பத்தோட கல்யாணம் முடிக்க பாருங்க. இது உங்களுக்குரிய புத்தி. பேரன்ஸ் எப்பயும் விளைக்கொள்ளணும், மகண்ட கல்யாணத்துல நான் தேவைப்படுறதே இல்லை. மகன் கல்யாணம் முடிக்கக்குள்ள வாப்ப சும்மா உட்கார்ந்து பண்ணலாம். எங்க வாப்ப சைன் பண்றா? நிக்காஹுடைய போம்ல வாப்பட சைனிக்க சொல்லுங்க பாப்போம். பேசுகிறே வாப்பா. மகண்ட கல்யாணம் முடிச்சக்குள்ள வாப்ப சும்மா வந்து எல்லாரையும் உட்கார்ந்து இருப்பாரு. வாப்பக்கு எந்த வேலையும் அங்க இல்ல. கல்யாண போம்ல வாப்ப சைன் பண்றதுல குறைஞ்சபட்சம் நாங்களும் சைன் பண்ணுவோம். ஹசரத் மாறு, வாப்ப சைன் பண்றதுக்கு எதுவுமே அந்த போம் இல்ல வாப்பா. பின் அர்த்தம் என்ன? வாப்ப தேவையில்லை. மகண்ட கல்யாணத்துக்கு வாப்ப தேவையில்லை. உலமாக்கள் சொல்றாங்க, மகண்ட கல்யாணத்துக்கு வாப்பாக்கு வலிமாக்கு சொன்னா வாப்பாக்கு புகையிலும். இதுக்கு மேல அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. இது வாப்பா இதை விளங்கணும். இந்த ஆயத்து மாணவர்கள் வாழ்களுக்கு அல்ல, நீங்க வைத்து வாப்பாட சொல்லவான வந்த கதை சொன்னார் தானே சொல்லி. ஒவ்வொருத்தரும் தண்ட வேலையை செய்யும். இது ஆம்புல புள்ளைக்கு. பொம்புல புள்ளிட ஹாலாத்து என்ன? பொம்புல புள்ளிட ஹாலாத்து என்ன? பொம்புல புள்ளைய பத்தி மார்க்கம் சொல்லுது, வாப்பா கல்யாணம் முடிச்சிட்டு விக்கோணம், அங்க வாப்பட 4 சைன் தேவைப்படும், அங்க வாப்பா ஏண்ட மகள் உனக்கு கல்யாணம் முடிச்சு தந்தேன் என்று சொல்லோணம் என்ற கட்டம் உருவாகும். அது ரைட்ஸ். அந்த பவரை அல்லாஹ் வாப்பாக்கு கொடுத்திருக்கிறான். ஆனா வாப்பாக்கு நினைச்ச மூப்புல செய்யலாம். வாப்பா கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு முன்னால 100 to 150% மன திருப்தி மகள்கிட்ட வாங்கி எடுக்கணும். சும்மா போயிட்டு முடிச்சு வைக்கலாம். ஹதீஸ்ல வந்திருக்கு, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய புகாரி ஷரீஃபில தலையங்க போட்டிருக்கிறாங்க, பாபு இதா ஸவ்வர ஸவ்வஜர் ரஜுல் இப்னத் இப்னத்தஹு வஹிய காரிஹத்துன் ஃபனிகாஹுஹு மர்தூதுன். மகள் விரும்பாத நிலையில, மகளுடைய திருப்தி விருப்பம் இல்லாத நிலையில ஒருவர் தன்னுடைய மகளுடைய நிக்காக செஞ்சு வச்சால் அந்த நிக்காஹ் அக்செப்டபிள் இல்ல. அந்த நிக்காஹ் ஜாயிஸான நிக்காஹ் அல்ல. அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹதீஸ் வந்திருக்கிறது, ஹன்ஸா பின்தி ஹத்தாமா அல் அன்சாரியா ரழியல்லாஹு தஆலா சொல்றா, ஏண்ட வாப்பா, நான் விரும்பாத ஒருவருக்கு என்னை நிக்காஹ் செய்து வைத்தார், ஃபகரஹ்து தாலிக, நான் அதை வெறுத்து விட்டேன், எனக்கு அது விருப்பம் இருக்கல்ல. ஃபஅதைது நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிட்ட பேசி சொன்னேன், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே, என் வாப்பனுக்கு இப்படி செஞ்சிட்டாரு, என் கல்யாணத்தை இப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி ஹதீஸ் வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு இஷ்டம் கொடுத்தாங்க, ஆப்ஷன். உனக்கு வேணுமெண்டா அந்த கல்யாணம் துட்டு போடுவோமேலும், உனக்கு வேணுமெண்டா அதை கண்டினியூ பண்ணுவோமேலும். எனவே ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கு நடக்கிற அநேகமான தலாக்குக்கு காரணம் பேரன்ஸ் ஒரு காரணம். பலாத்காரப்படுத்தி, பலவந்தப்படுத்தி, இதைத்தான் முடிச்சோடும். முடிச்சல்ல மவுத்துக்கு வராதே. இந்த ரைட்ஸ், இந்த பேச்சு பேச உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதான்றத நாங்க உள்ளத்துல கொஞ்சம் கையை வச்சு கேட்டு பார்த்துக்கோ. இந்த பிரச்சனைக்கும் வரலாம், இந்த பிரச்சனை உங்களுக்கும் வரலாம். இன்றைக்கு நான் மகன், நாளைக்கு நான் வாப்பா. எனவே ஷரியா இஸ்லாம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்க பாருங்கோ, இது ஆக முக்கியமான கட்டம். சரி, கல்யாணம் முடிச்சு கொடுத்தோன்னே இன்னும் ஒரு காரணம், கல்யாணம் முடிச்சு கொடுத்தோன்னே நடக்கிற பிரச்சனைகள். சுபஹானல்லாஹ், காதி கோட்ல போயிட்டு பார்த்தா தலாக்குக்கு காரணம் என்ன தெரியுமா? கணவன் மனைவி அல்ல, மாமா மாமி, வாப்பா உம்மா, தாத்தா காரணம், தங்கச்சி காரணம், மாப்பிள்ளையோட தங்கச்சி, பொண்ட தாத்தா, மூணாவது ஆக்கள். ஒரு ஒரு தலாக்கு நடந்துச்சு, ரெண்டு பேர் கணவன் மனைவி வந்திருக்கிறாங்க, ரெண்டு பேரும் அழுகிறாங்க, கணவனும் அழுகிற மனைவியும் அழுகிறா, எங்களுக்கு பிரியேலா, அல்லாஹ் மன்னிக்கட்டும், அல்லாஹ் மன்னிக்கட்டும். மாப்பிள்ளையோட உம்மா சொல்றா, மகனே நீ தலாக்கு சொல்ல இல்லட்டு என்னுடைய வராதே, நீ தலாக்கு சொல்லித்தலாகணும். மூணாவது ஆக்கள், இன்றைக்கு நடக்கிற சொசைட்டியில் உள்ள ஆக பெரிய அடாவடித்தனம் இது. நான் சொல்றேன், கல்யாணம் முடிச்சது உடனே இஸ்லாம் எங்கேயும் சொல்லல, கூட்டு குடும்ப வாழ்க்கை, கல்யாணம் முடிச்ச உடனே செப்பரேட்டா வாழ பழகுங்கோ. இது இந்த காலத்தில் ஆக முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம். கூட்டாக வாழ்ந்தா குடும்பங்கள் சின்ன பின்னமாகும், கூட்டாக வாழ்ந்தா பிரச்சனைகள் வரும், கூட்டாக வாழ்ந்தா இன்னல்கள் பிறக்கும். எனவே தான் சொல்லப்பட்டிருக்கிறேன், கல்யாணத்துக்கு பிறகு ஒரு வாப்பா ஒரு மகளை எப்படி டீல் பண்ணணும், மாமி மருமகளை எப்படி டீல் பண்ணணும், இதுல யாரும் பேசி தலை போட வாடம். இன்னைக்கு பாக்கிறதுமா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகும் எங்கேயாலும் போறண்டா பெர்மிஷன் எடுக்கணும், எங்கேயாலும் போறண்டா அனுமதி கேட்கணும், இல்ல வாப்பாட்ட சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்லை, ஆனா பெர்மிஷன் கேட்க தேவையில்லை, சொல்லிட்டு போங்க, நான் நூலடியாவுக்கு போறேன், நாலு நாளைக்கு இருக்க மாட்டேன், நான் குடும்பத்தோட போறேன், பிரச்சனை சொல்லிட்டு போங்க, அனுமதி வாங்கி கொண்டு போற வைக்கிறேன். இது இல்ல, இது ரைட்ஸ் தேவையில்லை, நீங்க ஒரு சுயமாக தனி மனிதர், அல்லாஹ் இந்த ரைட்ஸ் உங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே கல்யாண விஷயத்துல பேரண்ட்ஸ் கொஞ்சம் பிளெக்சிபிள் ஆகுங்கோ, கொஞ்சம் நிதானத்துக்கு வாங்கோ, அளவுக்கு மிச்சம் போட்டு பெஷரை குடுப்பீங்கன்னு இருந்தா என்ன தெரியுமா நடக்கும், என்ன நடக்கும் சொல்லு பாபம், உங்களோட புள்ள சீரழியும், உங்களோட புள்ள சீரழியும். நீங்க விருப்பம் இல்ல, அவர் கல்யாணம் முடிச்சுட்டாரு. ஒரு புள்ள கேக்குது, ஹசரத் நான் ஆறு வருஷமா எஃப்ஐஆர் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் ஆறு வருஷமா இந்த பெண்ணோட பழகிறேன், இன்றைக்கு சொல்றாங்க ஆறு நாளையில மறக்க சொல்லி, இது நடக்குமா? இது என் உமக்கும் தெரியும், என் வாப்பக்கும் தெரியும், நான் அங்க போற வர எல்லாம் நடக்கும், எங்க டவுட்டுக்கு எல்லாம் கேக் வரும், எல்லாம் வரும், இவங்களுக்கு நல்லா தெரியும். கல்யாணம் என்று வந்தோடனே சொல்றாங்க வானம் என்றாங்க, நான் இவ்வளவு காலம் பழகிறேன், இவ்வளவு காலம் போறேன், என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, இல்ல அவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும் என்றால் அங்க ஒரு பொம்புள புள்ள இருக்குது, வயசு வந்த புள்ள இருக்குது, மகன் அங்க போறாரு வாராரு, இது கூடாது, இது நிப்பாத்தோம், அன்றைக்கு நிப்பாத்துங்க. என்னைக்கு கல்யாணம் என்று வந்துச்சதோ, என்னைக்கு பேச்சுவார்த்தை வந்துச்சதோ, அன்றைக்கு தான் நீங்க வாழெடுக்கிறீங்க, கையில வாழெடுக்கவே இல்ல, அவன் உள்ளத்தில் கொண்டு வந்து இருக்குது, இதை மறக்கலாது, இதை மறந்தா நடந்த சம்பவங்கள் இருக்குது சொல்றதுக்கு எனக்கு சொல்ல இந்த இடம் பொருத்தமில்லை, சொல்ல தேவையில்லை. இந்த எஃப்ஐஆர் இந்த லவ் இருக்கிறே, இது பொல்லாத சாமான், நான் அதை பத்தி பேச தேவையில்லை, எல்லாரும் படிக்கிறாங்க, பிஎஸ்டி முடிச்சாக்கள். பொல்லாத சாமான், பொல்லாத சாமான். நீங்க கல்யாணம் முடிச்சு புள்ளையாகி புள்ளை பெருத்து புள்ளைய கொண்டேத்து ஸ்கூல்ல போடுறதுக்கு கியூல நிக்கிறாரு, பொம்புல நிக்கிறா கியூல, அங்கல கியூல நிக்கிறார் இன்னமொத்தரு, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா ஹோஹோ, ரெண்டு பேரும் கண்ணால பேசிக்கொள்றாங்க. இப்ப இப்படி பிரிஞ்ச சம்பவம் ஏராளம் நிக்குது அப்பா, புள்ளைய ஸ்கூல்ல கொண்டு போட வந்து பிரிஞ்சு போன சம்பவம் எவ்வளவு இருக்குது. இதுக்கு காரணம் யாரு? பெற்றோர், அவங்களோட ஓவர் இன்ஃபுளுன்ஸ். இன்றைக்கு நீங்க பொய் சொல்லி வெங்காயம் என்ன இந்த வெத்திலே தின்ன கொடுத்து மறக்கடிக்கிற விஷயம் அல்ல இது, உள்ளத்தில் ஒன்று பட்டிச்சிரி சொன்னால் எப்பேயும் பேசும், சம்பந்தம் வரக்குள்ள குத்தி காட்டும். எனவே இதை கொஞ்சம் மதிங்கும். எனவே தான் அலி ரலியல்லாஹு தஆலாவும் பாத்திமா ரலியல்லாஹு தஆலாவும் கண்டாங்க. நபியே வீட்டுக்குள்ள புள்ள யாரு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நானா அலி ரலியல்லாஹு தஆலா கசின் பிரதர், கசின் பிரதரும் கசின் பிரதரும். அப்ப நானட புள்ள பாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்குள்ள இருக்குது. இந்த புள்ளைய கண்டாங்க. யாரு கண்டாங்க? அலி ரலியல்லாஹு. என்ன செஞ்சாங்க? கண்டுட்டு இப்ப சுத்துறாங்க. நானவ சுத்துறாங்க. இப்ப ஏன் சுத்துறான்னு தெரியுதுனே வாப்பா? ஏன் சுத்துறாரு கேட்டா, உனக்கு பாத்திமா வேணுமா, உனக்கு பாத்திமா வேணுமா? முடிச்சு கொடுத்துட்டாங்க. முந்திய காலத்தில், முந்திய காலத்தில் எப்படி தெரியுமா பொண்ணு எடுப்பாங்க, மாப்பிள எடுக்கிறது? கடையில வேலை செய்யற சேல்ஸ்மேன் தான் மகளுக்கு மாப்பிள்ள. என் ஆபீஸ்ல வேலை செஞ்ச போய் தான் என் மகளுக்கு மாப்பிள. ஏன் காரணம் சொல்லுங்க பாப்போம். அவரை பத்தி ஏ டு இசட் உங்களுக்கு தெரியும். அவருடைய டேலண்ட் தெரியும், அவருடைய முன் தெரியும், அவருடைய பின் தெரியும், அவருடைய அட்டிடியூட் தெரியும், அவருடைய ஃபேமிலியை பத்தி தெரியும், எல்லாம் தெரியும். இன்றைக்கு மாப்பிள் எடுக்கிறவ தெரியுமா? ABCD வச்சு அவருடைய பேருக்கு பிறகு BCD இருக்குது, ABCD இருக்குது, MBC இருக்குது, எத்தனையோ C இருக்குது. இதை வச்சு மாப்பிள்ள, நல்ல மாப்பிள, நல்லா படிச்சிருக்காரு, கேக் போர்ட் என்ன ஹோம் சயின்ஸ் செஞ்சிருக்கிறா, ஆனா கேக் போட தெரியா. நான் உங்களுக்கு சொல்லுவா பாப்பா, நான் உங்களுக்கு சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சா கழிக்கிறாங்க, நான் குறை பேசல, உண்மையை சொல்றேன். அவங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல டிகிரி எடுத்துக்கிறாங்க, டிகிரி, ஆனா அவங்களோட பயோடேட்டா அவங்களுக்கு செய்ய தெரியா. நான் கண்ணால பாத்திருக்கிறேன், அவங்க பைத்து எந்த பயோடேட்டா செஞ்சுட்டாங்க வாப்பான்னு சொல்லி இன்னமத்தட்டை பைத்து செய்த காட்சியை கண்ணால பாத்திருக்கிறேன். அவங்கட பயோடேட்டா அவங்களுக்கு செய்ய தெரியா, ஆனா படிச்சிருக்கிற டிகிரி. நாங்க கொடுக்கிற பொண்ணு அப்படித்தான், நாங்க இருக்கிற மாப்பிள்ள அப்படித்தான். எங்கட முன்னோர்கள் அப்படி மாப்பிள எடுக்கல. முன்னோர் மாப்பிள எடுத்தாங்க, கடையில வேலை செய்யற வேலைக்காரன் சேல்ஸ்மேன், அவன் எடுத்து என்ன செய்யறது? இந்த பழக்கம் குறைஞ்ச பட்சம் நான் நம்புறேன், முந்தி இருந்திருக்கலாம், இப்ப இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, மே மன்ஸ்ல இந்த பழக்கம் இருக்குது. பேப்பர் சர்டிபிகேட்டையும் குவாலிஃபிகேஷனையும் பார்த்து மாப்பிடுக்க வேணும். அவருடைய வர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய அட்டிடியூட், அவருடைய பழக்கம், அவருடைய குணம். இதா அத்தாக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள்ட்ட யாராவது வந்து நல்ல ஒரு மாப்பிள கேட்டா கொடுப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு இஷா ஓதி நாங்க தொழுகையில, இஷா தொழுகையில மூசா அலைஹிஸ்ஸலாம் பொன் கொடுத்தது பேப்பரை பார்த்தல்ல, சர்டிபிகேட் பார்த்தல்ல, ரெண்டு விஷயத்தை பார்த்தாங்க. நல்ல டேலண்ட், நல்ல கட்சி இருக்குது, வேலை செய்யறார் வேலைக்காரால். ரெண்டாவது நம்பிக்கை இருக்குது, தீன் இருக்குது. என்ன தீன்? கண்ணை பாதுகாத்துக் கொண்டாரு. எனவே பொண்ணெடுக்கக்குள்ளையும் மாப்பெடுக்கக்குள்ளையும் இப்படிப்பட்ட குணங்களை பாருங்கோ, அஹ்லாக்க பாருங்கோ. முந்தைய காலத்துல எப்படி மாப்பிளைய பார்த்தாங்களோ அப்படி மாப்பிள்ள பாருங்கோ. நாங்க பெருமனை பேப்பரையும் பேப்பர் குவாலிபிகேஷனையும் பார்த்து வெறுமனை பரம்பரை இல்லாதாக்கல, அவங்களுக்கு எந்த விதமான பேசும் இல்லாதாக்கல, சும்மா பேப்பர் குவாலிபிகேஷனுக்கும் மெட்டீரியலை பார்த்து நீங்க பொண்ணெடுப்பீங்க இருந்தால் மாட்டிக் கொள்வீங்க. ஏராளமான மக்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. இது உண்டு. கடைசியாக அடுத்த சப்ஜெக்ட், மிக முக்கியமான சப்ஜெக்ட், நான் அன்றைக்கு தொட்டு காட்டுட்டேன். அது என்னன்னு சொன்னா, கல்யாணம் என்று வரக்குள்ள வாப்பா உம்மா மட்டுமல்ல குடும்பத்துடைய பல பேருடைய இன்ஃபுளுவன்ஸ் அங்க பாவிக்கப்படும். நானட மைனி செல்லுவா என்ன பிச்சைக்கார கல்யாணமா? யாரு சொல்றது? நானட மைனி, நானட வைஃப். இப்ப மச்சனுக்கு தண்ணி கேக்குது, அல்லாஹ் சொன்னதல்ல மைனி சொல்றா. உம்மை சொல்லுவா என்ன? ஊடு வாங்கித்தான் ஆகணும், ஊடு எடுத்துத்தான் ஆகணும், இல்லட்டு கல்யாணம் இல்ல. முதலாவது சொல்றேன், ஹதீஸ்ல மிக தெளிவாக கட் அண்ட் ரைட், அதாவது மிக தெளிவாக வந்த விஷயம் தான், ஒரு புள்ளைய ஒரு பெண்ண பணத்துக்காக வேண்டி நீங்க முடிப்பீங்க, அல்லாஹ் உங்களுக்கு வறுமையை சாட்டி விடுவான். மிக அன்பா சொல்றேன், இந்த நாட்டில் அது கிழக்காக இருக்கவும் மேலும், அது நோர்த்தாக இருக்கவும் மேலும், அது கொழும்பாக இருக்கவும் மேலும், தயவு செஞ்சு அன்பாகவும் இரக்கமாகவும் அல்லாவுக்காக வேண்டி சொல்றேன், சீதனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை எதிர்க்காம நிக்காக செய்ய பாருங்க. மாப்பிள வர பொன் பார்க்கறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டா நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? உங்களை போல ஆளுக்கு நான் பொன் தர விருப்பம் இல்ல, போயிட்டு வாங்க. முகத்துக்கு செல்லும் பிரச்சனை இல்ல, ஏன் உங்களை வீட்டுக்கு வந்திருக்கிறவர் ஜுப்பா போட்டு ஆம்புலையா வந்திருக்கிறாரு, ஆனா அவர் ஆம்புலை அல்ல, நீங்க இருக்க போற ஆம்புலை. மாமாட்ட கேட்டு வாங்குறவன், மாமியிட்ட கேட்டு வாங்குறவன், மனைவிட்ட கேட்டு வாங்குறவன் ஆம்புலையாக இருக்க மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, அது கிழக்காக இருக்கட்டும், நோர்த்தாக இருக்கட்டும், உலகத்தினுடைய எந்த கோணமாக இருக்கட்டும், இல்ல இஸ்லாம் காட்டி தந்த பழக்கம், மகர் கொடுத்து கல்யாணம் முடியுங்க, எடுத்த திருப்பி கொடுங்க. இந்த உம்மத்தில் அன்றைக்கு நான் சொன்னேன், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யுவதிகள் குமர பிள்ளைகள் இருக்கிறாங்க வெளிநாடுகள்ல, மிடில் ஈஸ்ட்ல, ஹாங்காங்ல, சிங்கப்பூர்ல ஹவுஸ் மேடாக வேலை செய்யறாங்க. ஏன் காரணம் தெரியுமா? சீதன கொடுமை, சீதன கொடுமை. எப்படிப்பட்ட கெட்ட பழக்கம், எப்படிப்பட்ட கெட்ட அஹ்லாக், எப்படிப்பட்ட கெட்ட பண்பு. இன்னைக்கு எப்படிப்பட்டது மனுஷன் தெரியுமா? எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்ல, ரத்தத்தை உறிஞ்சி சரி ஒரு ஊடு கட்டித்தான் எனக்கு. இது சுருக்கமா சொல்ல போனா இந்த பழக்கத்தை உடுங்கோ, இது ஒரு மோசமான பழக்கம். பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள்டே வரணும், கல்யாணம் முடிச்சாம மௌத்தானா சுவர்க்கம் கிடைக்கும், பிரச்சனை இல்ல. கல்யாணம் முடிச்சா மட்டும்தான் சுவர்க்கம் எங்கேயுமே இல்ல. ஒரு கிதாப் இருக்குது, அத்துரருல் காமின் ஃபில் அயான் இஸ்லாமின், எட்டாவது நூற்றாண்டுல கல்யாணம் முடிச்சாம மௌத்தான உலமாக்கள், அவங்க கல்யாணம் முடிக்கல, கிதாபுகளை முடிச்சு கொண்டாங்க. இப்பவும் இருக்கிறாங்க சில உலமாக்கள், அவங்க கல்யாணம் முடிக்கல. ஏன் என்று சொன்னா, அவங்க கிதாபுகளை கல்யாணம் முடிச்சு கொண்டாங்க, தந்த வாழ்க்கையை இல்முக்காக வேண்டி அர்ப்பணித்துட்டாங்க. அப்படியே அவங்க தந்த பிள்ளைகளை உருவாக்கல, அவங்க ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உருவாக்கிட்டு மூத்தானாங்க. இமாமுனா நாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி கல்யாணம் முடிக்காம மூத்தானாங்க. தந்த வாழ்க்கை பூராக தீனுக்கு எழுத்துல தாவாவில பயன்படுத்தினாங்க. கல்யாணம் முடிக்கணும் அவசியம் இல்லை. பெண்களுக்கு சொல்றேன், கிழக்கிழங்கையில் வாழக்கூடிய பெண்களுக்கு சொல்றேன், நோத்துல வாழக்கூடிய பெண்களுக்கு சொல்றேன், உங்கள்கிட்ட யாராவது கேட்டா சீதனம் என்று சொல்லி, இல்ல உங்களை போல மக்களோட நாங்க வாழ விரும்பல, உங்களோட வாழ்றதும் நாங்க ஹராம், எங்களுக்கு இது கூடாது. தப்பித்தவரி உங்களோட பேரண்ட்ஸ் சொல்றாங்க எடுத்தோணம் எடுக்கத்தான் வேணும் என்றால், இதுக்கு இத்தாஅத் செய்யறதும் ஹராம். பேரண்ட்ஸுக்கு இத்தாஅத்து செய்யறதும் ஹராம். லா தாஅத்த லிமஹ்லூகின் ஃபீ மஅசியத்தில் ஹாலிக் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸிலே சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாப்பா உம்மக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல யாருடைய கட்டளைக்கும் இத்தாஅத்து செய்ய முடியாது. எனவே பேரண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவையில்லாம ஒன்ன படிச்சு வச்சிருக்கா, ஒன்னு ஓத வச்சிருக்கா, குறைஞ்சது ஒரு ஊடு எடுத்துக்கோயே, அல்லாஹ் என்ற மகனை பொறுப்படுத்திருக்கிறான், அல்லாஹ் என்ற மகனை பொறுப்படுத்திருக்கிறான், இந்த குணத்தை கொண்டு வாங்க. நான் காலையில ஞாபகப்படுத்தினேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா மனைவி இஸ்மாயிலுடைய தாய் எப்படிப்பட்ட பெண் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒன்றும் எடுக்கல வாப்பா, கல்யாணம் முடிச்சாங்க சும்மா முடிச்சாங்க, ஒன்றும் எடுக்கல. மக்காவில விட்டு விட்டு போறாரு, அப்ப காபத்துல்லாவும் இல்ல, ஜம்ஜம் இல்ல, சஃபா மர்வா எங்க இருக்குன்னு தெரியா, எப்படி ஓடோடும்னு தெரியாது. ஆரம்பிச்சாங்க உம்மாவை மனைவிய குறந்து சின்ன புள்ளையோட விட்டுட்டு போறாங்க. இதே மாதிரி எடுங்கோ பொன், இதே மாதிரி பொன் எடுங்கோ. எனக்கு இருப்பிடம் இல்லை, எனக்கு வயல் இல்லை, எனக்கு கார் இல்லை, எனக்கு தண்ணி இல்லை, நான் ஒரு நிக்காக சேரத்துக்கு ஒரு பொண்ணு எடுத்திருக்கிறேன், அல்லாஹ் கல்யாணம் முடிக்க சொன்னால் முடித்திருக்கிறேன். சலாசத்துன், மூணு பேருக்கு அல்லாஹ் உதவி செய்யறது அல்லாஹ்வுக்கு கடமை, அதுல ஒன்று தான் நிக்காக முடிக்கக்கூடியவன். ஹாஜர் கேட்கிறா அலைஹி சலாத்து வசலாம், மாப்பிள்ள திரும்பி போகக்குள்ள, இலா ஐனயா சையிதி, எங்க திரும்பி போறீங்க? வாய் பேசல, பேசலா. ரெண்டாவது முறை கேட்டா பேசல, மூணாவது முறை கேட்டா, அல்லாஹு அமரக பிஹாதா, இப்படி செய்யும்படியாக அல்லாஹ் அவங்களுக்கு சொன்னான். அப்ப தலையாட்டினாங்க. அல்லாஹ் பேச வானம் என்று சொல்ல இல்ல, பேசிக்கொள்ள ஏலா, பேசினா அழுக வரும், பேசினா கண்ணால கண்ணீர் கொட்டுவாங்க, பேசல, தலையாட்டினாங்க. அந்த பெண் நெஞ்ச முன்னுக்கு போட்டு தைரியமா சொன்னால் தன் மாப்பிளைய பார்த்து, இதன் லாயு அல்லாஹ், அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், நீங்க போங்கோ. உலமாக்கள் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 1500 கிலோமீட்டர் தூரம் ஹலப் என்று சொல்லக்கூடிய ஊரில் இருந்து தன் மனைவிய கூட்டிக் கொண்டு வந்து 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 விட்டுட்டு போறாங்க. எங்க தெரியுமா? மக்காவுல. இந்த தியாகத்தையும் இந்த தியாகத்தையும் இந்த பெண்ணுடைய இந்த வார்த்தையையும், ஏண்ட அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்று சொன்ன இந்த வார்த்தையையும் ஒரு தராசியில போட்டு நிறுத்தால் அந்த பெண்ணுடைய அந்த வார்த்தை பாரத்தால் கனமாக இருக்கும். ஏன் அல்லாஹ் என்ன விடமாட்டான்? கிழக்கில வாழக்கூடிய ஒவ்வொரு வாலிபரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, எடுக்காம முடிப்போம், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், கொடுத்து முடிப்போம், அல்லாஹ் எங்களை சிறப்பாக வாழ வைப்பான், கொடுத்து முடிப்போம், எங்களுடைய பரம்பரையில் அல்லாஹ் ஹக்கை பேசக்கூடிய உலமாக்களை உருவாக்குவான். கிழக்கு மக்களுக்கு, கிழக்கிழங்கையில் வாழக்கூடிய மக்களுக்கு நான் துவா செய்கிறேன். இன்றைக்கு அல்லாஹுடைய பெரிய கிருபையின் காரணமாக எத்தனையோ யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் முன்னுதாரணங்களாக மாறிவிட்டார்கள், முன்னுதாரணங்களாக விட்டார்கள். என்ன செய்யறாங்க தெரியுமா? குழந்தைகளை நிக்காக செய்து, பெண்களை நிக்காக செய்து வீட்டில் குழந்தை வச்சிருக்கிறாங்க. வாப்பா உம்மா அந்த உலமாக்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக, அந்த உலமாக்கள் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் அவர்களை குழந்தை வீட்டில் வச்சு பார்க்கிறாங்க, ஆனா வெளி உலகம் அவங்களை கேவலமா பார்க்குது. எனவே வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, சீதனம் கொடுமையை இல்லாமாக்குங்கோ. சீதன கொடுமையை இல்லாமாக்குறதுக்கு வாலிபர்கள் முன்னுக்கு வாரது போல பெற்றோரும் முன்னுக்கு வர வேண்டும், பெற்றோரும் தியாகம் செய்ய வேண்டும். பெற்றோரும் சொல்லோனும் இல்ல, நான் சம்பாதித்தது என்ற பிள்ளைகளுக்குத்தான், ஆனா சீதனமாக கொடுக்க மாட்டேன், நான் பிள்ளைக்கு நான் சம்பாதிச்சு வச்சத்தை எழுதி கொடுப்பேன். இன்ஷா எப்ப கொடுப்பேன்? என் விருப்பத்தில் கொடுப்பேன். கல்யாணம் அதுக்காக வேண்டி நடக்க மாட்டார். இந்த முடிவுக்கு வாங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் நல்லத கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துருவானாக, அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நான் முடியுமான அளவு என்னென்ன சப்ஜெக்ட்கள் கவர் பண்ணணுமோ இதை சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேல யாருக்குமே தேவை என்று சொன்னா இன்ஷா அல்லாஹ் ஒரு 15 நிமிஷம் டைம் இருக்குது, கேட்டுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அதோட முடிச்சுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளை தண்டிக்கிற முறை, மாஷா அல்லாஹ் கேட்கிறாங்க, பிள்ளைகளை தண்டிக்கிறது எப்படி சொல்லி? பிள்ளைகளை தண்டிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு நாளும் பதுவா செய்யக்கூடாது, அல்லாஹ் பாதுகாப்பானார். குறிப்பாக பெண்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது பதுவா செய்யறது, வாயை திறந்தாலே நல்லா வரும். மாஷா அல்லாஹ் பதுவா செய்த பழக்கத்தை இல்லாமக்குமாக்கள் சொல்றாங்க, பிள்ளைகளை தண்டிக்க ரெண்டு முறைக்குது. மனிதனுக்கு கோபம் இயற்கையாக வரும், அதுக்கு சொல்றது ஃபித்ரி நேச்சர், நேச்சராகவே கோபம் வரும். இந்த ஃபித்ரி இயற்கையாக வரக்கூடிய கோபத்தை கொண்டு யாரையும் தண்டிக்க போகமாட்டோம். அப்ப நீங்க பிள்ளைய தண்டிக்கிறீங்களே, உங்களோட கோபத்தை தீக்குறீங்க. உதாரணமா வச்சுக்கோங்க, இஷாவுக்கு பள்ளிக்கு போதண்டு புள்ள போனாரு, மகன் போனாரு பள்ளி போயிட்டு வாரன் சொல்லி. அவர் போனா பள்ளிக்கு போகல, அவர் இன்டர்நெட் கஃபேலு தான் பேத்திக்காரு. எங்க போனாரு? அப்ப யாரோ ஒருத்தர் வந்து 9 மணிக்கு சொன்னாரு, உங்களோட மவனை கண்டேன் கஃபே உள்ளே, கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்கன்னு சொல்லி. இப்ப என்ன செய்வார்? இப்ப வாப்பா இப்ப என்ன செய்வார்? இப்ப மகனை தண்டிப்பாரா கோபத்தை தீப்பாரா? சொல்லுங்களேன், கோபத்தை தீப்பாரு. நோ வே. உலமாக்கள் சொல்றாங்க, இப்ப நீங்க அமைதியாகுங்க, இப்ப கூல் டவுன், காம், தண்டிக்க போகவானம். ஆனா அவருக்கு விலங்கோடம் உங்களோட முகத்தில், ஓஹோ இவருக்கு சப்தம் தெரியும் போல இருக்குது. கூல், செய்யோ, நின்று கொண்டு உட்காந்துருங்கோ, உட்கார்ந்துதான் படிய படுத்துடுங்கோ. ஹரிஸ்ல வந்து சரி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு மறுவா என்ன செய்வ? கோபத்தை எடுங்க. இப்ப அந்த கோபத்தை எடுத்து புள்ளைய தர்பியத்து செய்யற நோக்கத்துல புள்ளைய கிட்ட கூப்பிட்டு, என்ன நடந்துச்சு, எங்க போனாய், ஏன் இதை செஞ்சாய், ஏன் இதை செஞ்சாய், அவன் குத்தத்துக்கு அளவுக்கு தண்டிக்க பாருங்க, அதுக்கு மேல தண்டிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. ரெண்டாவது, அப்படி ஒரு தவறை செஞ்சுட்டா அவன் தவறுக்கு அல்லாஹிடத்தில் ரெண்டரை காத்துக்கொண்டு துவா செய்யும், யா அல்லாஹ் இவனுக்கு இந்த பாவத்தில் வெறுப்பு ஏற்படுத்துது, இவனுடைய பாவத்தில் வெறுப்பு ஏற்படுத்துது, புள்ளைக்கு முன்னால ரப்பிடத்தில் அழுங்கோ, இது புள்ளைக்கு ஆகப்பெரிய தர்பியத்து, புள்ளைக்கு முன்னால ரப்பிடத்தில் அழுங்கோ, இது ஆகப்பெரிய தர்பியத்து புள்ளைக்கு. எனவே ஒரு புள்ள தண்டிக்கிறது, அந்த புள்ளேட இஸ்லாஹுக்காக வேண்டியும் தர்பியத்துக்காக வேண்டியும் நான் தண்டிக்கணும், எல்லாம உங்களோட கோபத்தை தீர்க்கிறதுக்கு தண்டிக்க கூடாது. இதே வாப்பக்கம் தான் மதரசாக்கள் ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமாருக்கும் தான். புள்ளைக்கு ஓதல் வருதில்லை, அடிச்சவானம், புள்ளைக்கு படிப்பேறதில்லை, அடிச்சவானம், புள்ள என்ன எழுத்துப்பில அதுக்கு அடிச்சவானம், இது தவறில்லை. எழுது பரவாயில்லை, நாங்கள் இருந்த பதவி பிடிக்கும், நாங்கள் இருந்த பதவி பிடிக்கும். ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க, அவர் தவறு செய்தார்கள், நான் என்ன செஞ்சேன். எனவே இந்த விஷயத்தில் ஒரு ஒரு முறை இல்லை, எந்த முறையில் தண்டித்தால் அந்த இடம் பொருத்தமோ அந்த இடத்த ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அறிஞ்சு பாருங்க. பேருமா நல்ல ஒரு கேள்வி, அனாதைகள், அல்லாஹ் ஒவ்வொரு குழந்தையையும் பாதுகாப்பானாக, யாரெல்லாம் ஹன்ஸாக இருக்கிறாங்களோ அல்லாஹ்வுக்கு நல்ல சுபீட்சமான வாழ்வை நசீபாக்குவானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஊடும் ஒரு ஆஃபனேஜாக இருக்கணும், ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஊடும் ஒரு ஆஃபனேஜாக இருக்கணும். அந்த ஆஃபன்ஸுக்கு விளங்கக்கூடாது, அந்த அனாதைக்கு விளங்கக்கூடாது, நான் ஒரு அனாதை என்றது. அவருக்கு நாங்கள் சொல்லுவோம், நீ ஏன் டவுட்டு புள்ளே இல்லை வாப்பா, நீ இன்னும் ஒரு ஆள் டவுட்டு புள்ள, உன்னை வாப்ப மவுத்து, நான் உன்னை பராமரிப்பு எடுத்திருக்கிறேன். ஆனா வார்த்தையால சொன்னாலும் எங்களுடைய ட்ரீட்மெண்ட்ல வித்தியாசம் காட்ட மாட்டோம். என்றைக்கு அவர் பாலு ஆகுவாரோ அன்றைக்கு நாங்க சொல்லுவோம், இதுக்கு பிறகு ஏந்த வீட்டுல உனக்கு இருக்கேறும், ஆனால் மகரம் பேணோனும், மகரம் பேணோனும். அப்படி இல்லண்டா உன் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க, உன் அங்கிள், உன் ஆண்டி, உன் உம்மம்மா வாப்பம் இருக்கிறாங்க, அங்க போயிட்டு சேர்ந்துடு என்றதுக்கு வழிகாட்டுவோம். இதுதான் மார்க்கம். அது இல்லாம பேர் மாற்றி ஏண்ட பிள்ளையாக்கி இப்படி எல்லாம் செய்வோம் என்று அது மார்க்கம் அல்ல. இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய விருப்பம் என்ன? இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய முறை சொன்னால், ஆபனேஜ் சிஸ்டம் இருக்கிறே, இதல்ல சிஸ்டம், ஒவ்வொரு வீடும் ஒரு ஆபனேஜாக இருக்கணும், இதுதான் இஸ்லாம் காட்டி தரக்கூடிய முறை. எனவே இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்ஷா அல்லாஹ் ஆபனேஜ் ஆபன்ஸ் யதீம்களோட சம்பந்தப்பட்ட விடயம், அவங்களுடைய சொத்துக்கள் எப்படி பராமரிக்கப்படணும், அதில் எப்படி பிசினஸ் செய்யணும், அதுல அந்த சொத்தை பராமரிக்கக்கூடிய ஆளுக்கு என்ன இருக்குது, அதுல என்ன லாபத்துல பங்கு இருக்குது, எவ்வளவு பங்கெடுக்கலும் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அது ஒரு தனி தலையங்கமாக பேசணும். எனவே சுருக்கமாக சொல்ல போனா, ஒவ்வொரு ஊடும் ஒரு யதீமுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு செல்ட், ஒரு செல்டலாகத்தான் இருக்கணும். அது உள்ளுக்கு வாழக்கூடிய எங்கட பிள்ளைக்கு யதீமுக்கு இடையில வித்தியாசம் இருக்கக்கூடாது. வேற நல்ல விஷயம் மசாலா, நடாம மீன் கூப்பிடலும் பிரச்சனை இல்லை, எப்படியும் கூப்பிடுங்க, கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு வாப்பமாக கூப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. அது வாப்பா உமான்ற மட்டுமல்ல, அபு உம்மின்னு கூப்பிடுவோம், மேலும் டடா கிடான்னு கூப்பிடலாம், வாப்பா டடான்னு கூப்பிடலும் பிரச்சனை இல்லை, மமீன்னு கூப்பிடுவோம் பிரச்சனையும் இல்லை. பாப்பா உமோட பேர் சொல்லி கூப்பிடுறது கூடாது. அதுவும் குறைஞ்ச வேலை, அதுவும் குறைஞ்ச வேலை. எப்படி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரை பேர் சொல்லி கூப்பிட கூடாதோ, இதே போல வாப்பட பேரை பேர் சொல்லி கூப்பிட கூடாது, உம்மட பேரையும் பேர் சொல்லி கூப்பிட கூடாது. அதுக்காக வேண்டி ஒருத்தர் கேட்டாரு, உங்களோட வாப்பட பேர் என்ன, நீங்க யாருடைய மகன் சொல்லி? நான் என்ன வாப்பட மகன் தான் சொல்லுவாங்க, வாப்பட பேரை சொல்ல முடியும், என்ன வாப்பட பேர் இதுதான், என்ன வாப்பட பேரை சொல்லி வாப்பா சொல்லுங்க, பிரச்சனை. வேற அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நல்ல ஒரு கேள்வி, இது கொமனா நடக்கும். பிள்ளைய பத்தி வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரும், ஆனா அதுல உண்மையும் பொய்யும் கலந்திக்கும், உண்மையும் பொய்யும் கலந்திக்கும். அப்ப வாப்பட வேலை என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்றாலே கொஞ்சம் பாத்துக்கொள்ளணும், எது கம்ப்ளைண்ட் பண்றாரு. வீட்டுல உதாரணமா சும்மா சொல்லுங்க பாப்போம், சேவன் கேளிப்பா, பெரும்பாலும் அவ கம்ப்ளைண்ட் பண்ணத்தான் செய்வா. யார பத்தி? யார பத்தி? பிள்ளைகளை பத்தி. அவக்கு என்ன வேணும்? இவங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். யாரைய? பிள்ளைகளை. இது பொதுவாக கமன்ஸ், இது நடக்கத்தான் செய்யும். எனவே ஒரு வாப்பா பிள்ளைய பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா உடனே செய்யக்கூடாது. ஒத்தர் வந்து சொல்லிப்பாரு, இன்னமொத்த மகன் இன்டர்நெட் கபேல் இருந்தா உங்களை மகன் சொல்லிக்கோ மேலும் எழுந்தானே, பை மிஸ்டேக் சொல்லிக்கலாமா? ஒத்தர் சொன்னார் இது அப்துல் ஜப்பார் நாட மகன் என்று சொல்லி, அந்த ஸ்ட்ரீட்ல ரெண்டு அப்துல் ஜப்பார் தான் நினைக்கிறார். இவர் நினைத்தார் இவர்தான் மகன் தான் சொல்லி வந்து சொன்னாரு, அப்துல் ஜப்பார் தான் உங்களோட மகன் இருந்தார் கபேல் என்று சொல்லி. கபேலியா இல்லையா? என்னோட தான் தொழுதானே, கொஞ்சம் ஐடியா பண்ணிக்கோங்க. ஆக்களுக்கு மிஸ் நடக்கலும், தவறு நடக்கலும், கூடாது கூடாது. அது பிள்ளைக்கு மட்டுமல்ல யாருக்கும் கூடாது, பிள்ளைக்கு மட்டுமல்ல யாருக்குமே அது கூடாது. இன்னும் ஒரு ஆள் தவற நாங்க என்ன செய்யறது, எங்களை காப்பாத்திக் கொள்றதுக்கு இன்னும் ஒரு ஆள் பேர்ல போடுறது, அது யஹூதிகளுடைய பழக்கம். அது குரான் சொல்லியிருக்கிறத பத்தி, யஹூதிகளுடைய பழக்கம். தான் களவெடுப்பாங்க, களவெடுத்துட்டு துரோகம் செஞ்சுட்டு என்ன செய்யறது, யார்ட தள்ள போடுறது, இன்னமொத்த தள்ள போட்டுன்றது. விஷயம் இன்னைக்கு உலகத்தில் என்ன நடந்தாலும் அல் காய்தா செஞ்சிச்சு, அதுக்கு ஒரு ஆளுக்குது. இப்ப அல் காய்தா குரூப் இருக்குது, சிலோன்ல என்ன நடந்தாலும் வந்து எல்டிடி செஞ்சாங்க. அது மாதிரி என்ன செய்யும், அது கொமன் உலகத்தில் சில சில மக்களுடைய அட்டிடியூட் பழக்கம். அது என்ன சொன்னா, இந்த மொத்த ஆள் மேல போல போடுறது. நல்லது நடந்தா இல்ல நாங்க தான் செஞ்சோம், நல்லதை திருப்ப மாட்டாங்க, கெட்டதை திருப்பிடுவாங்க. அப்படி அல்லாஹ் கபூல் ஷேட் சொல்லலாம், ஜஸாக்கும் அல்லாஹ் ஃபைர். இந்த கட்டத்தில் ரெண்டு மூணு விஷயம் நான் ஞாபகப்படுத்தணும். முதலாவது பள்ளிவாசல் நிர்வாகம், அல்லாஹ் உங்களுக்கு மேலான ரஹமத்து செய்யட்டும். பள்ளியை இடந்திருந்தாங்க, பல வகையான ப்ரோக்ராமிங்கை செய்கிறோம். நான் எப்பயுமே சொல்றது தான், இந்த பள்ளியை ஒரு உதாரணமாக்கிக்கோங்க. பள்ளியினுடைய நிர்வாகம் எப்படி இருக்கணும், பள்ளிவாசலுடைய அமைப்பு எப்படி இருக்கணும்ன்றதுக்கு. ஏன்னா இங்கே யாருக்கும் எனக்கும் இதுவரைக்கும் நிர்வாகம் யாருன்னு தெரியாது. ஆனால் இந்த பள்ளிக்கு கிட்டத்தட்ட 5 வருஷமா நானும் வாரன் போறேன். நான் இன்னமும் ஐடென்டிஃபை பண்ணி, எனக்கு சிராஜத்தா சிராஜ் அப்துல் வாஹித தெரியும், இன்னமும் ரெஸ்டியை தெரியும், இதெல்லாம மத்த யார் ரெஸ்டின்றது இதுவரைக்கும் தெரியாது. ஹசரத்தோட தான் எல்லா சம்பந்தமும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதனால இது ஒரு அழகான முன்மாதிரி. பள்ளிவாசலுடைய நிர்வாகம் எப்படி இருக்கணும், ஹை ப்ரொஃபஷனல்ஸ் மாஷா அல்லா. அன்றைக்கு சொன்னேன், பள்ளி லெட்டர் ஹெட்ல கடிதம் ஒன்று தாங்களேன்னு சொல்லி, அப்ப சிராஜ் அப்துல் வாஹித் சொன்னாரு, பள்ளிக்கு லெட்டர் ஹெட் இல்லைன்னு சொல்லி. பள்ளிக்கு என்ன இல்லை, ரஹமத்து செய்யட்டும். ஒரு உதாரணமான பள்ளி ஆக்கி வைக்கட்டும். இன்னும் ஏராளமான ப்ரோக்ராம்ஸ் இங்கு நடக்கணும், அதுக்குரிய முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. இன்ஷா அல்லா அதையும் அவங்க செய்வாங்க என்று நான் நினைக்கிறேன். இரண்டாவது, இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு குறிப்பாக எஸ் எல் முஸ்லீம் சகோதரர்கள் ரொம்ப கரிசனருடைய பாடுபட்டாங்க, எல்லா வகையான ஏற்பாடுகளையும் ஈடுபட்டாங்க. இதே போல இந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் தமிழில் மொழிபெயர்க்கிறதுக்கும் எத்தனையோ சகோதரர்கள் இதில் பாடுபட்டாங்க, அவங்களும் இதில் சொல்லிக்காட்டப்பட வேண்டியவங்க. இதே போல முஸ்லீம் வாட்ச் அவங்களும் இதில் பெரியோரை பங்கெடுத்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எல்லாருக்கும் மிக மேலான கிருபை செய்யட்டும், தௌஃபிக் செய்யட்டும். இங்கே நாங்கள் 3 நாளாக ப்ரோக்ராம் செஞ்சோம், ரிஃப்ரெஷ்மெண்ட் வந்துட்டு நியாயமான மக்கள் சகோதரர்கள் எஸ் எல் முஸ்லீம் சகோதரர் மூலமாக கண்ட்ரிபியூஷன் கொடுத்து இங்கே எல்லா ப்ரோக்ராமும் நல்லா நடந்துச்சு மாஷா அல்லாஹ். அதுலேயும் எல்லாரும் பங்கெடுத்தாங்க. யார் யாரெல்லாம் எதுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்களோ அவங்க அத்தனை பேருடைய ஹலாலான தேவையில் எல்லாம் பூர்த்தி செய்வானாக. அல்லாஹ் அவங்களுக்கு இன்னும் மேலும் பரக்கத்து செய்வானாக. இதேபோல் மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல அமர்ச்சி எல்லாம் தொகு செய்வானாக. எனவே இந்த விஷயங்கள் இப்படி விஷயங்கள பங்கெடுத்துக்கோங்க. வெளியில் சீடுகளை விற்க வச்சுக்குது, இந்த சீடுகளை கொண்டைத்து வீடுகளில் உள்ள பெண்களுக்கும் போட்டு காட்டுங்கோ, கொஞ்சம் உட்கார்ந்து இதை கேளுங்கோ, இதில் உள்ள விஷயங்கள் அமல் செய்ய பாருங்கோ.
இதுல சில வார்த்தைகள் முன்பின் இருக்கலாம், இதை அல்லாவுக்காக வேண்டி மன்னிச்சுக்கோங்கோ. யாருடைய மனது சரி பும்பட்டிருக்கு என்றிருந்தால் மிக வருத்தத்தோடைய மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மன்னிச்சு இதில் உள்ள நலவுகள் எடுத்து அமைச்சிய பாருங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இதே மாதிரி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு இங்கே கிளாஸ் நடக்குது. அந்த கிளாஸ்லேயும் இதே மாதிரி நாங்கள் பல வகையான சப்ஜெக்ட்களை பேசுவோம். எனவே ஒவ்வொருத்தரும் முடியுமான அளவு அந்த கிளாஸ்களையும் பங்கெடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் முன்னுதாரணமான மக்களாக்கி வைப்பானாக, நன்னடத்தையுள்ள பெற்றோராக்கி வைப்பானாக, குழந்தைகளை கொண்டு பொருந்திக் கொள்வானாக, நம் அனைவருடைய ஹலாலான தேவைகளை கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதத கல்கிஹி வர்தா நஃப்ஸிஹி வதினத அர்ஷிஹி விதாத கலிமாத்திஹி சுப்ஹானக லா நுஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اكفنا بحلالك عن حرامك واغننا بفضلك اللهم عمن سواك. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي. ربنا وتقبل دعاء. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. يا الله اركمودي ربي கர்ணேவுடைய எஜமானே குற்றவாளிகள் யா அல்லாஹ் பாவிகள் யா அல்லாஹ் பாவம் செய்துவிட்டு பக்கம் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட பாவங்களுக்கு சாட்சி சாட்சி எங்கள் எதுவுமே தேவையில்லை யா அல்லாஹ். எங்களோட பாவங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் யா அல்லாஹ். ஹராத்தை தின்றுவிட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ். பாவத்தை செய்துவிட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ். கண்ணால் செய்ததும் பாவம் யா அல்லாஹ். காதால் கேட்டதும் பாவம் யா அல்லாஹ். உன்னுடைய மாளிகையில் உட்கார்ந்து கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட பாவத்தின் மீது பாவத்தை மன்னித்திடுவாக யா அல்லாஹ். பாவங்களை மன்னித்திடுவாக யா அல்லாஹ். பாவத்தின் மீது வெறுப்பையும் கசப்பையும் ஏற்படுத்திடுவாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோரை கபூல் செய்வோம். அல்லாஹ் எங்களுடைய பெற்றோரை கபூல் செய்வாயாக. எங்களுடைய பெற்றோரை பொருந்திக் கொள்வாயாக. பெற்றோருடைய துவாவுக்கு பாத்தியமான குழந்தைகளாக எங்களை கபூல் செய்வாயாக. பெற்றோருடைய குழந்தைகளுக்கு பெற்றோருடைய துவாவுக்கு பாத்தியமான மக்களாக கபூல் செய்வாயாக. யார் யாருடைய பெற்றோர்கள் வஃபாத்தாகி விட்டார்களோ, கபரை சொந்த வீடாக்கி கொண்டார்களோ, அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பாயாக. அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பாயாக. இரத்தத்தை பாலாக்கி தந்தவர்கள் யாரா? வியர்வையை சோறாக்கி தந்தவர்கள் யாரா? எங்களை ஓத வைத்தவர்கள் யாரா? எங்களை படிக்க வைத்தவர்கள் யாரா? எங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் யாரா? இன்று எங்களை காணாமல் கபருக்குள்ள போய்விட்டார்கள் யாரா? போன்ற விருந்தாளிகளாக வந்திருக்கிறார்கள் யாரா? அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. எங்களுடைய மௌத்தை அழகாக்கி வைப்பாயாக. கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்திடுவாயாக. கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்திடுவாயாக. களிமாவுடைய மௌத்தை நசீவாக்கிடுவாயாக. துனியாவுடைய அற்பத்தனத்தை விளங்கப்படுத்திடுவாயாக. ஆகரத்துடைய விசாலமான தனத்தை விளங்கப்படுத்திடுவாயாக. இந்த சபையில் உள்ள அத்தனை பேரையும் கபூல் செய்வாயாக. அல்லாஹ் இந்த சபையில் உள்ள அத்தனை பேரையும் கபூல் செய்வாகி அல்லாஹ். கடனாளிகளுடைய கடன்களை நிவர்த்தி செய்வாகி அல்லாஹ். நோயாளி நோய்களை குணமாக்கி வைப்பாகி அல்லாஹ். ஹலாலான தேவையை பூர்த்தி செய்வாகி அல்லாஹ். குழந்தைகளை கொண்டு கண்குளிச்சு நசீபாக்கிடுவாகி அல்லாஹ். குழந்தைகளை கொண்டு கண்குளிச்சு நசீபாக்கிடுவாகி அல்லாஹ். இந்த சபையில யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காண்டி கையெழுந்திருக்கிறார்களோ அனைவருடைய ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. ஹலாலான ஹாயத்திலே கபூல் செய்வாயாக. நம் அனைவரையும் ஒப்புக்கொள்வாயாக. நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயாக. யாழ் எங்களை வீணாக்கிறாதே அல்லாஹ். அழகான மௌத்தி நசீபாக்கிடுவாயாக. இந்த நாட்டை பாதுகாத்திடுவாயாக. நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்களை பாதுகாத்திடுவாயாக. இந்த நாட்டிலே வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கு ஹிதாயத்தை ஆமாக்கிடுவாயாக. இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தின் ஹிதாயத்தை ஆமாக்கிடுவாயாக. யாழ்லா நாட்டிலே வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் யாழ்லா ஹிதாயத்தை ஆமாக்கிடுவாயாக. நல்ல மக்கள் யாழ்லா, நல்ல மக்கள் யாழ்லா, நல்ல மக்கள் யாழ்லா. ஹிதாயத்துடைய ஹிதாயத்துடைய கையில் இருக்கிறது யாழ்லா. இக்கிரிமாவுக்கும் ஹிதாயத்தை நசீவாக்கினாய். வஹ்ஷிக்கும் ஹிதாயத்தை நசீவாக்கினாய். இந்த மக்களுக்கு ஹிதாயத்தை ஆமாக்கிடுவாக யாழ்லா. இந்த சபையில யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டி ஒன்பக்கம் கையேந்திருக்கிறார்களோ அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வாயாக. கபூல் செய்வாயாக. ஏற்றுக்கொள்வாயாக. ஒப்புக்கொள்வாயாக. இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாதே அல்லாஹ். சிறுவர்களை வீணாக்கிறாதே அல்லாஹ். பெரியார்களை வீணாக்கிறாதே அல்லாஹ். தாடி நிறைத்தவர்கள் யாழ்லா, வாலிபர்கள் யாழ்லா, சிறு குழந்தைகள் யாழ்லா, குரானுடைய உலமாக்கள் யாழ்லா, குரானை பாடமாக்கின் ஹாபிஸ்கள் யாழ்லா, அனைவரையும் வைத்து கேட்கிறோம் யாழ்லா. அனைவருடைய பொருட்களால் கேட்கிறோம் யாழ்லா. அனைவருடைய அமலை வச்சு கேட்கிறோம் யாழ்லா. எங்களை கபூல் செய்வாயாக. எங்களை பொருந்திக் கொள்வாயாக. எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களை ஒப்புக்கொள்வாயாக. وصلى الله تعالى وسلم على النبي الأمي وآله وصحبه وسلم والحمد لله رب العالمين.